பசி தாகம் உள்ளவர்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்க, பாக்கியவான்களா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க போட்டு வைக்கிறாரு, எது மேல பசி தாகம், நீரின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அவங்க பாக்கியவான்களா இருக்கிறாங்க. சொல்ற வசனம் படிக்கலாம், பத்தி எழுதி சூசிதம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம்.
நீதியின்மை பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
நீங்க பார்க்கும் போது நீதியின்மை பசிதாகம் உள்ளவர்கள் அவங்க பாக்கியவான்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பின்னாடி என்ன பண்ண போறாங்க, திருப்தி அடைவாங்க, திருப்தி அடைவாங்க சொல்லி அதை சொல்றேன். குறிப்பா ஒரு சின்ன பழமொழியில சொல்லிட்டோம்னா, அழுகிற பிள்ளைதான் என்ன பண்ணுங்க, பால் கொடுங்க. இந்த ஹால ஒரு பத்து தொட்டில் நம்ம கட்டி போடுறோம்னு வச்சுங்க குழந்தையோட, அப்ப பத்து குழந்தைங்க அங்க இருக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆயாமா வந்து இங்க வந்து அப்பாயிண்ட் பண்றோம், அப்பாயிண்ட் பண்ணிட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் பசங்க போது நீங்க என்ன பண்ணுங்க, பால் கொடுத்துருங்க. ஒன்னா நம்பர் குழந்தைக்கு ஒன்னா நம்பர் குட்டி பாட்டில் என்ன பண்ணுங்க, பால் அங்க வச்சுட்டு இப்படி நம்பர் போட்டு கொடுத்தாச்சு. பத்து குழந்தைகள் எப்படிதான் இருக்கு, நம்ம ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் அவர் வந்து நல்லா திருப்தியா தூங்கிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் சத்தம் போடும், உடனே ஆயாம என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு அத இப்ப பசி தாகம் இருக்கிற அந்த குழந்தைக்கு இப்ப என்ன கொடுக்கப்படுது, அதுக்கு ஆகாரமோ அது தண்ணீரோ என்ன பண்ணுங்க கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அவிதமாக பசிக்காக ஏங்குகிற, பசிக்காக கதறுகிற அந்த பிள்ளை வந்து அது திருப்தியாகும் சொல்லி சொல்லணும். அப்ப இந்த ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆளுக்குரிய விஷயம் இல்ல, நிச்சயமாகவே தேவனுடைய காரியங்கள்ல தேவன் மேல தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல யாரெல்லாம் பசி தாகமா இருக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு பாக்கியவான்கள் சொல்ற, ஏன் பாக்கியவான்கள் அப்படின்னா, யார்கிட்ட நீங்க போய் அழுகிறீங்க, யார்கிட்ட போயிட்டு நீங்க வந்து தாகத்தோடு இயங்கி நிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் சம்பூர்ணமாய் நிறைவாய் கொடுக்கிறவர்கிட்ட நீங்க போயிட்டு நிக்கிறீங்க. அப்ப அவர் திரும்ப உங்களுக்கு கொடுத்தார்னா, உங்களுடைய வெற்றிடத்தை அவர் வந்து நிறைவாக்குனார்னா, உங்களுடைய பசி அவர் போக்குனார்னா, உங்களுடைய தாகத்தை அவர் போக்குனார்னா, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, பாக்கியவான்களா இருக்கிறீங்க சொல்லி அவங்க சொல்றாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை சொல்லும் போது கூட எப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து அனுபவிச்சது கூட அவர் சொல்றாரு, பிரதர் சொல்றார். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வேலையும் வந்து அவரு அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொண்டாரா, சாப்பிட்டாரா, சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சா, சாப்பாடு கிடைச்சதா அப்படின்னு பார்த்து என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், கண்டிப்பா சாப்பிட்டிருப்பாரு. ஏன்னா அத்தனை ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு, அவர் வந்து சாப்பாடு கொடுத்தாரு, அவர் ரெடி பண்ணி சாப்பிட்டு மாட்டாரா சொல்லலாம். இந்த பிரதர் என்ன சொல்றேன்னா, இவரும் கூட சில நேரங்கள்ல வந்து சாப்பிடாம தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாவற்றிலும் எல்லாரை போலவும் என்ன பண்ணுவார், சோதிக்கப்படணும், எல்லா நிலைகளிலும் என்ன பண்ணும், சோதிக்கப்படணும். அப்ப ஒரு மனுஷனுடைய பசி கூட ஒரு தாகம் கூட எவ்விதமாக இருக்கும், அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரிசல்ட் என்ன, அதனுடைய பாதிப்பு என்ன, அதுல இருந்து அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய சோர்வுகள் என்ன, இதை கூட ஒரு பூரண மனுஷனாகிய தேவனுடைய குமார், ஆனா இப்ப எப்படி இருக்காருன்னா, ஒரு மனுஷகுமாரனா இருக்கிறார். அப்புறம் அந்த நிலையில இருக்கும் போது அதை அனுபவிச்சு பார்க்கும். பவிதமாக பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தராக இயேசு கூட என்ன பண்றாருன்னா, இந்த பசி தாகத்தை வந்து அறிந்திருந்தார், அதை அனுபவித்திருந்தார். அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பசி தாகம் உள்ளவர்கள் அவங்க பாக்கியவான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யாரை குறித்து இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், எதை குறித்து இங்க சொல்லப்படுது, அப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். சங்கீதக்காரனுடைய புத்தகத்துல 119:20 119:20
உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது.
இங்க பாருங்க, சங்கீதக்காரன் திரும்பமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. அங்க பார்க்கும் போது வான்கள் அதை தளர்ந்து மாறி, தன்னுடைய தாகத்திற்காக ஒரு தண்ணீர் மேல ஒரு நீரோடையின் மேல அதை தளர்ந்து போல என்னுடைய ஆத்துமா அங்க சொல்றாரு. ஆனா இங்க சொல்லும் போது திரும்பமா வசனத்தை நம்ம படிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க,
உமது நியாயங்கள் மேல்,
உங்களுடைய நியாயங்கள் மேல், உங்களுடைய சத்தியத்தின் மேல
என் ஆத்துமா,
என்னுடைய ஆத்துமா
எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது.
அப்ப ரெண்டு பாட்டுக்கு சொல்றாரு, எக்காலம் எந்த நேரம் உங்களுடைய சத்தியத்தின் மேல என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கலாம், வாஞ்சையா. அவிதமாக வாஞ்சையா இருக்கும் போது இங்க என்ன ஆயிடுச்சு, தொய்ந்து போயிடுச்சு. வசனம் கிளியரா படிக்கணும், தொய்ந்து போயிடுச்சு. ரொம்ப வித்தியாசமான காரியங்கள் சொல்றாரு, ரொம்ப வித்தியாசமான காரியங்கள். அப்ப என்ன அப்படி திரும்பமாக அந்த வசனத்துக்குலாம் நம்ம போய் பார்க்கும் போது, என்னுடைய ஆத்மா உங்களுடைய சத்தியத்தின் மேல, உங்களுடைய பிரமாணங்கள் மேல அந்த வாஞ்சியா இருக்கும் போது, அதை தேடும் போது என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கலாம், அப்ப ரொம்ப சோர்ந்து போச்சியா சொல்ற, சோர்ந்து போச்சு சொல்றாரு. அதுதான் உண்மையான பசி, இதுதான் உண்மையான தாகம். அப்ப ஏற்கனவே சில எக்ஸாம்பிளா சொல்லி வச்சோம், அழுத பிள்ளைதான் என்ன பண்ணுங்க, பால் கொடுங்க. அந்த விதமா பார்க்கும் போது இங்க சங்கீதக்காரன் கூட தேவனுடைய சத்தியத்திற்காக என்ன பண்றாங்க, அது மேல வாஞ்சை வச்சு, அதன் மேல தாகம் வச்சு, அதனை எதிர்பார்த்து 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 என்ன நிலையில இருக்காரு, சோர்ந்து போயிட்டு இருக்காரு, தோய்ந்து தாவிதுடைய இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றாங்க பிரதர். இவ்விதமாக தாவிதை போல இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க தான் பாக்கியவான்கள் சொல்லி சொல்றாங்க. ஏன்னா திருமூலமா சொல்றாரு அவங்க திருப்தி அடைவார்கள் தேவனால அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்தி பண்ணப்படுவாங்க சொல்லி அவன் சொல்றான். ஓகே இப்ப கர்த்தா இயேசு கிறிஸ்து இங்க சொல்லும் போது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். இப்ப இந்த யார் இவங்க இந்த இவர்கள் யார் சொல்றாரு கிறிஸ்த் யார் அங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார் யாரை குறித்து இங்க பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கறது குறிச்சு கூட நம்ம பார்க்கணும். உன்னர் வசனம் கூட படிக்கலாம் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் 21 வசனம் 6:21
இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவீர்கள் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள்.
இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க என நீங்க திருப்தி அடைவீங்கன்னு சொல்றாரு. அப்ப இது எதை குறித்து சொல்றாருன்னு பார்க்கும்போது லூக்கால பார்க்கும்போது நம்ம நேரடியாக வசனத்தை எடுத்துக்கிட்டா உண்மையாகவே பசியா இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து அல்லது தனது சீசர்களை பார்த்து ஒரு பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்காக அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா எங்க கொண்டு வந்துடுறாருனா மறுபடியும் 5 ஆறாம் வசனம் சொல்றாங்க. அங்க ரொம்ப கிளியரா சொல்லி வச்சிருக்கிறாங்க எது மேல பசியா
இருக்கிறவங்க
அந்த நீதியின் மேல அந்த பசி தாகமா இருக்கிறவங்க பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் சொல்லி அங்க சொல்லப்படுது. ரெண்டு வசனங்களும் ரெண்டு வார்த்தைகளும் கொடுத்து யாருக்கிட்டதான் சொல்லி வந்திருந்தாங்க ஒவ்வொருவருக்காக இந்த சத்தியம் சொல்லப்படுது அப்படின்னா அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டு வைக்கணும். வசனம் என்ன சொல்லுதுங்க நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவங்க பாக்கியவாங்க. அடுத்ததாக யாருக்காக சொல்லப்படுது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம என்ன பதில் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அன்னைக்கு சீஷர்கள்ட்ட சொல்லப்படுது. அப்ப சீஷர்கள் தான் எதெல்லாம் சொல்லப்படுச்சு அதை யாருக்காக சொல்லப்படுதுங்க நமக்காக ஏன்னா நம்மளும் சீஷர்களாக தான் இருக்கும். அப்ப இப்ப என்ன கேள்வினா இப்ப அடுத்ததாக எந்த ஒரு கேள்விக்குள்ளாக நம்ம வந்து தள்ளப்படுறோம் அப்படின்னு பார்க்கும் போது உண்மையாகவே நம்ம எல்லாம் வந்து நீதியின் மேல பசி தாகமா இருக்கிறோமா அடுத்த ஒரு கேள்வி நம்ம வரும். அப்ப இந்த கேள்விக்கு உண்டான பதில் கூட என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சு நம்ம சொல்லணும் கூட பார்க்கணும் பிரியமானவர்கள். இவ்விதமாக சொல்லும் போது இங்க கர்த்தர் தன்னுடைய சீஷர்கள் மத்தியில இந்த காரியங்களை அங்க பேசிட்டு வருதா கூட நம்ம பார்க்கணும். நீதியின் மேல உண்மையாகவே அங்க பசி தாகம் இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில பிரியமானவர்களே தொடர்ந்து நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போகும் போது இவ்விதமாக எல்லாருமே பசியா இருக்கிறாங்களா எல்லாருமே தாகமா இருக்கிறாங்களா அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். அவருடைய சீஷர்களுக்காக சொல்லப்பட்டுச்சு இன்னைக்கு எல்லாருமே சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம் சீஷர்கள் ஒரு பேரை வச்சிருக்கிறோம் உண்மைதான். ஆனா எல்லாருமே நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்களா இருக்கிறோமா அது கூட நம்ம பார்க்கணும். அப்ப என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் பேர் தான் அந்த நிலையில அங்க இருக்கிறாங்களாமா கொஞ்சம் பேர் தான் அந்த நிலையில் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய முந்தின நிலைமை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குங்க சத்தியத்தை அறியாத நிலையில இருந்து நம்ம ஒரு சத்தியத்தை அறிகிற ஒரு நிலைக்குள்ளாக நம்ம கடந்து வருகிற அந்த ஒரு ஆரம்ப நிலை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் போது நினைச்சு பாத்துக்கோங்க. எந்த டேட்ல எந்த இயர்ல எந்த டைம்ல உள்ள வந்தோம் யார் மூலமே உள்ள வந்தோம் எந்த நிலையில உள்ள வந்தோம் எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து வச்சுப்போம். அப்ப நம்மளுடைய எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம ஈர்ப்பு பண்ண ஒரே விஷயம் என்னது சத்தியம் சரிங்களா சத்தியம் அந்த எவ்விதமான சத்தியமா இருந்தாலும் சரி. இப்ப புதுசா வர சகோதர சகோதரிக்கு வந்து ரொம்ப தெளிவான ரொம்ப ஷார்ப் அந்த ட்ரூத் கிடைக்குது உண்மைதான். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி இருந்த சகோதரர்களுக்கு அதுவும் சத்தியம் தான் அது வேறு விதமான ஒரு கோணத்துல இருந்து ஒரு நிழலும் பொருளும் அவிதமாக அல்லது ஒரு சின்ன சின்ன ஊமைகள் மூலமாக ஒவ்வொரு என்ன பண்ணாங்க சத்தியத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டாங்க உண்மைதான். அப்ப அந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேவன்கிட்ட இருந்து வாங்கி கொண்டிருக்கிற ஒரே விஷயம் என்னதாங்க சத்தியம் 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 தான். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு மணி நேரம் வீட்டுல மெடிடேட் பண்ணலாம் ஒவ்வொரு மணி நேரமும் கூட என்ன பண்ணாங்க தேவனுடைய கரத்திலிருந்து சத்தியத்தை தான் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்முடைய எண்ணம் நம்முடைய நோக்கம் நம்முடைய ஓட்டம் எல்லாம் இதுவரைக்கும் இருக்குங்க சத்தியம். இன்னும் பார்க்கும் போது இன்னும் தெளிவா சொல்ல போனா நம்ம மத்தியில ஒரு உற்சாகம் இருக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி இருக்கு. எப்படின்னா இன்னும் திறக்கப்படாத இன்னும் வெளிப்படுத்தப்படாத தீர்க்க தரிசன வசனங்கள் இன்னும் நிறைவேறப்படாத தீர்க்க தரிசன வசனங்களும் இருக்கு. சோ இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எந்த காலத்துல அங்க நிறைவேறும்
சோ இதுவரைக்கும் நிறைவேறின தீர்க்க தரிசன காரியங்கள் எல்லாம் எந்த காலத்தில் நடந்துச்சு, எந்த ஜனங்கள் மத்தியில் நடந்துச்சு, அதுக்கு உண்டான வேத அந்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் அல்லது வந்து அந்த ஆதாரங்கள் எங்க இருக்குறீங்க, பைபிள்ல சத்தியத்துல எங்க இருக்கு, ரீப்ரின்ஸ்ல எங்க இருக்கு, எல்லாம் ஓடி ஆராய்ச்சி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கோம், உண்மைதான். அப்ப வருங்கால நடக்கக்கூடிய இந்த காரியங்கள், அப்ப இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, சபையின் நிறைவேறுதல் எப்ப நடக்கு, அப்ப எந்த ஒரு காலப்பகுதி இருக்க போகுது, அது ஒண்ணு. அதே போல இஸ்ரேல் ஜனனுடைய அந்த மீட்பு, சோ இந்த புது புது சத்தியத்திற்காக நம்முடைய நம்முடைய சிந்தை என்ன பண்ணுதுங்க, நம்மை வந்து கொண்டு போகுது. அப்ப புது புதிய சத்தியங்கள் கூட நம்ம என்ன பண்றோம், ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். இது பெரிய விஷயம் இல்ல சொல்லி எங்க சகோதரர் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும் போது உண்மைத்தாங்க, நம்ம வந்த நாள் முதல் இந்நேரம் வரைக்கும் வந்து சத்தியத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், சத்தியத்தை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சத்தியத்தை தானே பார்க்கணும், இதுக்கு மேல என்ன பார்க்கணும், உண்மைதான் சத்தியத்தை தான் பார்க்கணும். இப்ப எல்லாமே சத்தியத்துக்குள்ள அடங்கியிருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா இருந்த போதிலும் சகோதரர் இந்த பாடத்தின் மூலமா என்ன சொல்றாருன்னா, சத்தியம் இருக்குங்க, உண்மைதான். ஆனா சத்தியத்திற்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் என்ன சொல்றாருன்னா, இங்க நீதியை குறித்து அங்க பேசுறா, நீதியை குறித்து பேசுறா. சத்தியம் மாத்திரம் இல்ல, சத்தியத்தையும் தாண்டி நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சத்தியம் என்கிறது ஒரு பொதுவான விஷயத்தை சொல்றார். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து எப்படி மரிச்சு போனார், ஒரு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம், சிறுவையில் இருக்கும்போது அவர் எப்படிங்க மரிச்சு போனாரு, இது கேள்வி பதில் சொல்லணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது எந்த விதமான அவர் மரிச்சு போனார், சத்தியம் நமக்கு தெரியும், ஹார்ட் என்னாச்சுங்க நமக்கு தெரியும். அப்ப அந்த இருதயம் என்ன பண்ணுச்சுங்க, வெடிச்சு அவர் இறந்து போனார். அதனாலதான் அந்த இடியில குத்தம் போது என்னாச்சுங்க, அங்க தண்ணீரும் ரத்தமுமாக அங்க புறப்பட்டு வந்துச்சு சொல்றோம். அப்ப அதே போல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது எப்போ, அது நமக்கு தெரியும். அப்ப அதுல இருந்து அதுக்குள்ள இருக்கிற மாபெரும் சத்தியங்கள் மறைஞ்சிருக்க சத்தியங்கள் நமக்கு தெரியும். இதெல்லாம் முதல் வருகையில், அதே போல இதற்கு இணையா இருக்கு இரண்டாம் வருகை எப்ப நமக்கு தெரியும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம், உண்மைதான். ஆனா இதையும் தாண்டி நீங்க வாங்க சொல்றார் பிரதர், என்ன அப்படின்னு பார்க்கும் போது அதுதான் சொல்றார், நீதி சொல்றார். சத்தியத்தினுடைய அறிவை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா நீதி என்ன, அதன் மேல வாஞ்சை இல்ல, அதன் மேல தாகம் இல்ல சொல்றார். நீங்க பார்க்கும்போது சத்தியத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்கு, ஒரு புது புது சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய விசேஷமான காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்ற காலத்தில் தேவன் இன்னும் புதிய வெளிச்சத்தை கொண்டு வர அதுக்காக கூட நம்ம ஜெபம் கூட என்ன பண்றோம், பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இங்க பிரதர் என்ன சொல்றாருன்னா, அதையும் தானே நீதியை நீங்க தேடிக்கொடுவாங்க சொல்றாரு. சத்தியத்தின் மேல அங்க வாஞ்சை தாகம் இருக்கணும் தான், அதையும் தாண்டி அதுக்குள்ள இருக்கிற நீதி சொல்ற. அதனால்தான் மத்தேயு ஆறாம் கடைசி வசனம் சொல்லும் போது என்ன சொல்லப்படுதுங்க, முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்புறம் அதுதான் சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்கு உண்டான அந்த சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு உண்டான அந்த சத்தியத்தை நீங்க தேடுங்க சொல்ற, சத்தியத்தை தேடுங்க. அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ள இருக்கிற மறைஞ்சு இருக்கிற அந்த நீதியையும் கூட நீங்க என்ன பண்ணுங்க, தேட சொல்ற. அது மிக முக்கியமான விசேஷமான காரியம். அதுதான் இந்த ஒரு காரியத்தை வேறு விதமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்படின்னா அது சத்தியம், சத்திய ஓட்டம் அப்படிங்கறது ஒரு ஒரு ட்ரெயினுடைய ரெண்டு டிராக் மாதிரி சொல்றோம். அப்ப அந்த தண்டவாளம் போல ஒன்னு எப்படின்னு பார்க்கும் போது, சத்தியத்துல நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த அறிவு சொல்றோம், இன்னொன்னு அதன் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம், இன்னொன்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன பேர் கொடுக்கறாங்க பிரதர்னா, நம்முடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்றாங்க, நம்முடைய குணாதிசயங்களை வளர்க்கக்கூடிய ஒரு நிலை. ரெண்டுமே சீராக போயிட்டு இருக்கணும். இங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீதியின் மேல அது பசி தாகமா இருக்கிறது, அதை தேடுறது, அதற்காக கதறதுக்கு, அதற்காக ஓடுகிறது, பின்பதாக அதை கண்டுபிடிச்சு அதை அடைந்து கொள்வது அப்படிங்கிறது இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லணும். ஒரு பக்கம் சத்தியத்தின் மூலமாக இந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும்னா, அது நிமித்தமாக எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச ஓட்டம் கூட, நம்முடைய சத்திய அறிவு மாத்திரம் இல்ல, நம்முடைய குணாதிசயங்களும் கூட என்ன பண்ணுங்க, அங்க வளர்க்கப்பட வேண்டும் சொல்லி இங்க சொல்லுகிறதா கூட நம்ம பார்க்கணும் பிரியமானவர்கள். அப்ப இவ்விதமாக எல்லாரும் சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லை, ஆச்சரியமான விஷயமே இல்லை. இன்னைக்கு உள்ள வர சகோதரன் சகோதரி கூட சத்தியத்தை பெற்றிருக்கிறாங்க, ஒரு 30-40-50 வருஷம் இருக்கும் கூட அநேக சத்தியங்களை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க சொல்றாரு. ஆனா அதுல சில பேர் தான் அதுக்கு உள்ள மறைஞ்சிருக்கிற நீதியின் மேல வாஞ்சையா இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வாஞ்சை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பசி போல, ஒரு பசியா இருக்கிறாங்க, அது மேல ஒரு தாகத்தை போல அங்க இருக்கிறாங்க. அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு எல்லாவித முயற்சிகளையும் கூட அவங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க சொல்லி பார்க்கணும். அப்ப இப்படிதான் பார்க்கும் போது நம்முடைய சத்திய அறிவை மாத்திரம் நிக்கிறது இல்ல, அதையும் தாண்டி அந்த நீதியின் மேல அந்த பசி தாகம் அடைவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப நீதியை பெற்றுக்கொள்வதற்கு, அதன் மேல பசி தாகமா இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த நிலையிற்குள்ளாக கடந்து வரணும், அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஒரு மூணு ஸ்டெப்ஸ் சொல்லி வைக்கிறார். மிக முக்கியமான மூன்று நிலைகள். ஒவ்வொரு விசுவாசியும், அடிப்படை விசுவாசியும் கூட சொல்றாரு, ஒவ்வொரு விசுவாசியும் என்ன பண்ணணும்னா இந்த நீதியின் மேல பசி தாகம் வர்றதுக்கு அல்லது நீதியை பெற்றுக்கொள்வதற்கு இவங்க என்ன பண்ணணும், ஒரு மூன்று நிலையாக கடந்து அவங்க வரணும்னு சொல்லி சொல்றாங்க. முதலாவது நிலை இங்க பார்க்கும் போது முதல்ல அவங்க நீதிமான்களாக ஆக்கப்படும். புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்ட். இது நான் கூட யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து பரிசுத்தவான் அப்படிங்கிற பேர் எடுக்கிறது எப்ப எடுப்பாருங்க? பரிசுத்தவான் அப்படின்னு பேர் எடுத்ததா எப்பதான் எடுப்பாருங்க? சரி, சிம்பிளா எக்ஸாம்பிள், அவ்வளவு தூரம் நம்ம போயிட்டு இருக்க வேண்டாம். ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாருங்க ஒருத்தர். ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு எப்பதான் ஒரு பேர் எடுப்பாருங்க? ஒரு டீச்சர், இவர் ஒரு நல்ல ஒரு அருமையான டீச்சர் அப்படிங்கிறது எப்பதான் பேர் எடுப்பாரு? அல்லது ஒரு டாக்டர் எப்பதான் பேர் எடுப்பாருங்க? எல்லா கோர்ஸ் என்ன பண்ணும், அவரு முடிச்சிடணும், அதுக்குண்டான எக்ஸாம் என்ன பண்ணும், அட்டன் பண்ணி அதை பாஸ் பண்ணணும். இப்ப இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் வாங்கினா தான் ஒரு டாக்டரோ ஒரு டீச்சரோ மத்த எந்த ஒரு நிலைக்காக அந்த பேர் வாங்க முடியும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீதியை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல நீங்க என்ன பெயர் வாங்கணும், நீதிமான் அப்படிங்கிற பெயரை வாங்கணும். அப்ப இது அப்படியே வந்து உல்டாவா இருக்கு, இப்ப ரிவர்ஸா இருக்கு. இப்ப முதல்ல நீங்க நீதிமான்கள் அப்படிங்கிற ஒரு பேரை நீங்க வாங்கிக்கணும் சொல்லி சொல்ற, இது முதல் நிலை. இரண்டாவது நிலையை பார்க்கும்போது இன்னும் அது வித்தியாசமான ஒரு விஷயம், முற்றிலுமாக முழுவதுமாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் சொல்றார். அது என்ன, முதல்ல அர்ப்பணிச்சாதான் நீதிமான் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வர முடியும். இது எப்படி இரண்டாவது நிலை வருது? பிரதர் கொடுத்துருக்கா, அதுக்குள்ள விளக்கம் கூட இங்க இருக்கு. இரண்டாவது நிலை பார்க்கும் போது முழுமையாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது நிலை அப்படின்னு பார்க்கும் போது நீதியை பெற்றுக் கொள்வதற்கு தங்களுடைய பசியை, தங்களுடைய தாகத்தை இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொண்டே இருக்கணும். மூன்று நிலைகள் பார்க்கும் போது ரொம்ப ரிவர்ஸா இருக்கும். இப்ப இப்படி பார்த்தாங்கன்னா கூட கொஞ்சம் சரியா இருக்கும். பசி தாகத்தை அவங்க வளர்க்கணும், அப்புறம் முற்றிலுமாக தங்களை அர்ப்பணிக்கணும், அதுக்கப்புறம் நீதிமான்கள் அப்படிங்கிற பேர் வாங்கணும். ஆனா பிரதர் என்ன சொல்றாருன்னா அப்படியே மாத்தி சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் இங்க சத்தியத்தை நம்ம பார்க்கலாம் என்ன கொடுக்கப்படுது. முதல்ல பார்க்கும் போது இவங்க நீதிமான்கள் அப்படிங்கிற பேரை இவங்க வாங்கணும். இதுல என்ன சத்தியம் நமக்கு மறைஞ்சிருக்கு நம்ம பார்க்கலாம். ஏசாயா 25:6 பார்க்கும் போது படிக்க வேண்டாம், சில காரியத்தை அதுக்கு முன்பாக நாம் பார்ப்போம். பெரியமானவர்களே, இந்த நீதிமான்கள் அப்படிங்கிற பெயர் எடுப்பதற்கு, நீதிமான ஆக்கப்படுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முதல்ல இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுவது எந்த நிலைக்காக, எதுக்காக வந்திருக்கிறோம்? இப்ப நீதிமான்களாக ஆக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா பாடத்தினுடைய தலைப்பு அந்த நீதியின் மேல பசி தாகம் இருக்கணும். அப்ப ஒருத்தர் பசியா இருக்கிறாரு அல்லது தாகமா இருக்கிறாருன்னா முதல்ல அவருக்கு என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்கு பசியோட ஒருத்தர் வந்திருக்காரு, நல்ல வெயில் நேரத்துல 12:00 வந்திருக்காருங்க. வந்தோடனே பிரதர் வாங்க வாங்க வந்து உட்கார்ந்து மேல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார வைப்போமா? இல்ல, வந்த உடனே வெயில வந்திருக்கீங்க, ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, இந்தாங்க செல்லுன்னு என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசிட்டு இருப்போம். சாப்பிடுறீங்களா அல்லது எதாவது ஜூஸ் எதாவது சாப்பிடுறீங்க கேட்போம். அப்ப முதல்ல அவங்க தாகத்தை நம்ம என்ன பண்றோம், தணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பசியை கூட என்ன பண்றோம், போக்குவதற்காக அவங்களுக்கு சாப்பாடு கூட நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி போறோம். அப்ப பசியா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவங்க, அவங்களுடைய தேவைகளை அறிந்து அவங்க என்ன பண்ணும், திருப்தி படுத்தணும். இப்ப இது இந்த நிலையதான் முதல்ல அங்க கர்த்தர் பண்றாங்க. அப்ப பசி தாகமா இருக்கிறவங்க நீங்க நீதியை தேடி அதன் மேல ஓடி, நீங்க அதற்காக ஓடி வரும்போது கர்த்தர் என்ன பண்ற, முதல்ல அந்த பசி என்ன பண்றார், அதை சரி பண்றார், அவங்களை திருப்தி ஆக்குறார். இல்ல அப்படி இல்லாம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோமா, ஒரு சகோதரன் சகோதரி வீட்டுக்கு அங்க வந்து சத்தியம் கேட்கறதுக்காக வராங்க. ஆனா வந்தது என்ன பண்றாங்க, சாப்பாடு டைம்ல வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சத்தியம் கேட்க வந்திருக்கீங்க அல்லது சத்திய காரியங்களுக்காக வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க வந்தோன்னா போய் உட்காரலாம் சொல்லிட்டு வேதத்தெல்லாம் திறந்து நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்தா எப்படி இருக்கு, கொஞ்சம் சங்கடமாட்டா இருக்கும். அப்ப கேக்குறோம், நீங்க எப்படி சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா, இல்ல பரவாயில்லைங்க விடுங்க சொல்ற, என்ன பண்ணணும், முதல்ல சாப்பாட கொடுக்கணும், அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் என்ன பண்றோம், நம்ம சத்தியத்தை அங்க கொடுக்கிற விஷயத்தை கூட அங்க பண்ணணும். இங்க அதே போலதான் கர்த்தர் பண்றாரு, நீதியை தேடி ஓடி வருகிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. தேவன் என்ன பண்றாருன்னா உண்மையாகவே அவங்களுடைய பசி தாகத்தை முதல்ல வந்து சரி பண்றார். அது எப்படி சரி பண்றார் அப்படின்னு பார்க்கும் போதுதான் இந்த வசனத்தை பிரதர் நமக்கு எடுத்து வைக்கிற. ஏசாயா 25:6 பெரியமானவர்களே, பசியா வந்திருக்கிற ஜனங்களுக்கு எது போட்டாலும் என்ன பண்றாங்க, பசி ருசி அறியாது. அப்ப எது போட்டாலும் என்ன பண்ணிடலாம், சாப்பிடலாம், முதல்ல பசி அணுகணும். ஆனா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, சேனலின் கர்த்தர் இந்த மலையில சகல ஜனங்களுக்கு என்ன பண்ற, ஒரு பெரிய விருந்தை அங்க ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அந்த விருந்து என்ன அப்படின்னு பார்க்கும் போது அது கொடுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கு. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டேபிள் ஃபுல்லா அங்க நிறைச்சு வச்சிருக்காங்க. அது எப்படின்னா அங்க வெரைட்டி ஆஃப் ஃபுட் அங்க இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். பசியா வர இந்த ஜனம், பசியா வர ஒரு மனுஷன் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், எதை சாப்பிடலாம எதை விடலாம தெரியாது. அப்ப குடிக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு, ருசியான அங்க திராட்சரசம் கூட அங்க இருக்கு. அப்ப சாப்பிடுறதுக்கு மிக கொழுமையான அங்க பதார்த்தங்கள், அப்ப நிறைய ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் அங்க அங்க வச்சிருக்குன்னு பார்க்கும். இவ்விதமாக கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மலையில அந்த ஜனங்களுக்கு, தன்னுடைய மலையில, திரும்பவும் அந்த வார்த்தை சொல்லும்போது தன்னுடைய மலையில யாரெல்லாம் பசியா தாகமா வராங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாரு, இவ்விதமான பதார்த்தங்களை ரொம்ப யதார்த்தத்தோட என்ன பண்றாரு அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த வசனத்தை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வசனம் யாரை குறித்து இங்க பேசப்படுதுங்க, யாரை குறித்து பேசப்படுது, ஆயிரோட அரசாட்சியில அங்க சொல்லப்படுது. ஆனா இருந்த போதிலும் கர்த்தர் சகோதரர் என்ன பண்றாரு, இந்த வசனத்தை அப்படியே நமக்காக இங்க எடுத்து வச்சிட்டு இருக்கிறார், நமக்காக எடுத்து வைக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் அவர் எடுத்துக்கிறாரு. சேனையிலும் கர்த்தர் இந்த மலையில அவருடைய ராஜ்யத்துல என்ன பண்றாருன்னா, இந்த ஜனங்களுக்கு விதமான காரியங்களே வந்து அவர் ஒழுங்கு பண்ணி வைக்கிறாருன்னு பார்க்கணும். அப்ப அவிதமா பார்க்கும் போது எந்த ஜனங்களுக்கு அப்படின்னா, இந்த பாடத்தின் வடிப்பில் பார்க்கும் போது யாரெல்லாம் நீதியின் மேல பசி தாகமா இருக்கிறாங்களா, மிகுந்த பசியோட தாகத்தோட, தாவீது சொன்ன போல யாராவது ஆத்துமால தேவனுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக, அவருடைய பிரமாணங்களுக்காக அங்க வாஞ்சித்து கதறி ஓடு வருது, அவங்களெல்லாம் திருப்தியாக்குறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ராஜ்யத்துல மிக பதார்த்தமான விஷயங்களை, ரொம்ப ருசிகரமான விஷயங்களை, மிக விசேஷமான காரியங்களை என்ன பண்றாருன்னா, அங்க தேவன் அங்க ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறான்னு நம்ம பார்க்கும். இன்னும் கூட ஒரு சின்ன க்ளூ கூட இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம சொல்லியிருக்கிறோம், இங்க இந்த வசனம் நிச்சயமாகவே உலக ஜனங்களுக்காக அங்க பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது கூட நம்ம ஆதாரமா சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வசனத்துல இந்த திராட்சரசத்தை குறித்து அங்க பேசும் போது எதை என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. அப்ப பழமையான அங்க திராட்சரசம், திராட்சரசம் என்ன சொல்லலாம், ஆசீர்வாதம் அங்க சொல்லலாம். அப்ப ஆசீர்வாதம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கண்ணோட்டத்துல ஆசீர்வாதங்கிறது என்னதான், டக்குன்னு சொல்லப்பாங்க ஒரே வார்த்தையில, சத்தியம் தான், வேற ஒண்ணும் கிடையாது, சத்தியத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப சத்தியம் இங்க பார்க்கும் போது இந்த உலக ஜனத்திற்கு ஒரு பழமையான திராட்சரசத்தை அங்க கொடுக்கிறாருன்னா, அது என்ன ஒரு திராட்சரசம், சத்தியம் சொல்றோம், என்ன சத்தியம், பழமையான சத்தியம் சொல்லி சொல்றார், பழமையான ஒரு சத்தியம். ஏன் அங்க அந்த வார்த்தைக்கு ரொம்ப அழகா அங்க குறிப்பிடுறார் அப்படின்னு பார்க்கும் போது, அது என்ன பழமையான திராட்சரசம், என்னங்க இந்த கார் எப்படிங்க வாங்கினீங்க அப்படின்னு, பழசுதாங்க, செகண்ட் ஹேண்டா வாங்கினேன், தேர்ட் ஹேண்டா வாங்குறேன், அதுக்கு என்ன அர்த்தங்க, ஆல்ரெடி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அதை யூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இங்க பழமையான ஒரு திராட்சரசம், பழமையான ஆசீர்வாதம், பழமையான சத்தியம் அப்படின்னு சொல்லும் போது, இது ஆல்ரெடி யாரும் என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அது யாரு. இப்ப இங்கதான் என்ன பண்ணோம்னா, இதுக்கு நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். அப்ப புதுமையாக, புதுமையான ஒரு திராட்சரசத்தை, புதுமையான ஒரு ஆசீர்வாதத்தை, புதுசாக ஒரு சத்தியத்தை யார் பயன்படுத்திருக்கிறா அப்படின்னு பார்க்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய சபை, அவருடைய சரீரம் அங்க பயன்படுத்திருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட எல்லா சத்தியமும், ஒரு சத்தியம் கூட மிஞ்சாம, ஒரு சத்தியம் கூட விடப்படாம, அது அப்படியே யார் கொடுக்கப்படுதுங்க, ஆயிரம் அரசாட்சியில் அவருடைய ராஜ்யத்துல உலக ஜனத்திற்கு அங்க கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும், உலக ஜனத்திற்கு அங்க கொடுக்கப்படுது. அப்ப நம்ம சாப்பிட்டதை மீதி என்ன பண்றாங்க, அவங்க சாப்பிடுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, அது கூட இல்லைங்க, நம்ம அப்படி கூட சொல்லிடுறோம். ஏன்னா அதுல இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு, இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. அப்ப சபைக்கு ஒரு புதுமையான ஒரு திராட்சரசத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, இதுக்கு எங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எங்க எடுத்துட்டு போயிடலாம்னா, கர்த்தர் தன்னுடைய முதல் வருகையில முதல் அற்புதம் என்ன இருந்து அங்க என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு புதுமையான ஒரு திராட்சரசத்தை அங்க கொடுத்திருக்கிறான்னு பார்ப்போம். ஒரு புதுமையான அங்க திராட்சரசத்தை அங்க கொடுத்தார். அப்ப இது யாருக்காக குறிப்பிடுதுன்னா, சபை ஜனங்களுக்காக சொல்லப்படுது. இங்க பழமையான திராட்சரசம் போது அந்த சபை ஜனங்கள் யூஸ் பண்ண அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தை திரும்பவும் யாருக்காக அங்க சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் போது, இந்த உலக ஜனத்திற்காக. அப்ப இவங்க கூட என்ன பண்றாங்க, பழமையான அந்த சத்தியம். ஆனா இருந்த போது அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குங்க. இன்னொரு கேள்வி கேட்டோம்னா, புது திராட்சரசம் டேஸ்டா இருக்குமா, பழைய திராட்சரசம் டேஸ்டா இருக்குமா, அங்க என்ன சொல்லுங்க, பழைய திராட்சரசம் தான் புதுசை காட்டிலும் டேஸ்டா இருக்கும். ஏன்னா அது நல்லா பண்படுத்தப்பட்டு அது என்ன பண்ணுதுங்க, அவங்க கொடுக்கும் போது பழமையான திராட்சரசம். அப்ப எப்படி நம்மளை காட்டிலும் இன்னும் வித்தியாசமான சத்தியங்களோ அல்லது புதுமையான சத்தியங்களோ அவங்களுக்கு சொல்லப்படுமா, அது இல்லை. அப்ப நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே டிட்டோ அப்படியேதான் என்ன பண்ணதுன்னா அங்க ஜனங்களுக்கு சொல்லப்படுது, உலக ஜனங்களுக்கு சொல்லப்படுது, உண்மைதான். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு யாராச்சும் நம்ம இருக்கவங்க இந்த 10-20 பேர்கிட்ட உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் பிரதர், அல்லது உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கு சிஸ்டர், நம்ம கேட்டோம்னா எப்படி சொல்லுவோம்? ஒன்னு யோவான் 3:2 நீங்க எடுத்து பாத்துக்கோ, சொல்லிருவோம். ஏன்னா அது எப்படி நமக்கு தெரியாது, இன்னும் அனுபவப்படல. ஆனா இந்த ஒரு பாயிண்ட மாத்திரம் நாளைக்கு உலக ஜனத்திட்ட இந்த சத்தியத்தை அவங்க அறிஞ்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க அவங்க எப்படி இருப்பாங்க. ஆமா ஆமா, என்ன என்ன பண்ண, ஒருத்தன் வந்து கத்தியில குத்திட்டு அழகு வந்து நான் இப்ப செத்து போயிட்டேன், நான் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றாரு தேவன், திரும்பவும் என்னை உயிர்த்து கொண்டு வந்துட்டார். என்னோட பிள்ளைகள் என் கண் முன்னாடி என்னாச்சுங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க, ஆனா திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க, உயிரோட வந்திருக்காங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் என்னன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அனுபவிச்சு பாத்துருக்காங்க. அனுபவிச்சு பார்த்த விஷயங்களை இங்க சத்தியத்தோடு கூட கேட்கும் போது எவ்வளவு டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும் பாருங்க, எவ்வளவு ருசிகரமா இருக்கும். சோ இந்த விஷயத்தை பார்க்கும் போது இங்க பழமையான திராட்சரசம் இங்க வசனம் சொன்னாலும் கூட இந்த பாயிண்ட் வந்து இந்த பாடத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் இருந்தாலும் வந்து நம்ம அறிஞ்சு கொள்றது தப்பு கிடையாது. அப்ப ஒரு புதுமையான திராட்சரசம், ஒரு புதிய புதுமையான விஷயத்தை, ஒரு புதுமையான ஒரு விருந்தை வந்து ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கறது உண்மையாகவே அவருடைய சபை ஜனங்களுக்காக இங்க சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். மத்தேயு 22:4 வசனம் கூட கொஞ்சம் படிக்கலாம். இங்க பாருங்க, இங்க என்னுடைய எருதுகள் ரொம்ப கொடுமையான ஜந்துக்கள் என்ன பண்ணிருக்குங்க, இங்க அடிக்கப்பட்டது
எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு.
அப்ப கல்யாணத்துல போயிடணும், அநேகமா நம்ம அநேக கல்யாணத்துல போயிட்டு நான் என்ன பண்றோம், வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஏன்னா உனக்கு சமையல் ஆகலன்னு தான் சொல்றாங்க. ஆனா இங்க எல்லாம் எப்படி இருக்குங்களா, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, வாங்கப்பா சாப்பிடறதுக்கு வாங்க, இடம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இது கூட யாருக்காக உண்டான ஒரு அழைப்பு தான், ஊமை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ஊமை யாருக்காக கொடுக்கப்பட்டதுங்க, செகண்ட் காலிங் ஃபார் ஜூஸ், அதாவது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது அந்த ஒரு கால் தான் நம்ம சொல்றோம், அழைப்பு தான். ஆனா இருந்தாலும் சகோதரி இந்த வசனத்தை எடுத்து வைக்கிறான்னு பார்க்கும்போது இது நமக்கு உண்டானது அப்படின்னு சொல்ற. அப்ப யாரெல்லாம் பசியா இருக்கிறீங்களா, யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்களோ வாங்க, ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கீங்களா, ரெடி பண்ணி வச்சிருக்கு, சூடா இருக்கு, வாங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உட்காந்து திருப்தியா சாப்பிடுங்க சொல்ற. அதுக்காக தான் திரும்ப திரும்ப பிரதர் சொல்றாரு, நீங்க சத்தியத்தோடு நிக்காம நீங்க அந்த நீதியின் மேல எப்படி இருங்க, பசியா இருங்கோ தாகமா இருங்க, அதற்காக கதறுங்க சொல்ற. அந்த தாகத்தில் நீங்க கதறுங்க, அதை தேடி ஓடுங்க சொல்லியாக சொல்ற. அப்ப சத்தியத்திற்காக இன்னைக்கு அநேக இடத்திற்கு நம்ம ஓடிட்டு தான் இருக்கிறோம், உண்மைத்தான். அப்ப சத்தியத்தை சொல்றதுக்கு அநேக இடத்திற்கு ஓடிட்டு தான் இருக்கோம், ரொம்ப உண்மைத்தான், நியாயமான விஷயம் தான் தேவனுடைய பார்வையில. அதற்கு மிஞ்சின, அதற்கு மீறின ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கும் போது, மற்றவர்களுக்கு சத்தியத்தை நம்ம சொல்லும் போது அல்லது சத்தியத்தை மற்றவர்களுக்கு நம்ம பெற்றுக்கொள்கிற அதே நேரத்தில் அதே சமயத்தில் அதில் உள்ள இருக்கிற அந்த நீதியை கூட என்ன பண்ணும், அந்த நீதியின் மேல கூட நமக்கு ஒரு பசி, நமக்கு ஒரு தாகம், ஒரு ஆர்வம் வர வேண்டும் சொல்லி சொல்றேன். சத்தியத்தோடு கூட நிக்காதீங்க, அதையும் மிஞ்சின ஒரு விஷயம் இருக்கு, அந்த நீதிக்குள்ளாக நீங்க என்ன பண்ணுங்க, அதை கடந்து போய் அதை பெற்றுக்கொள்ளுங்க சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப இன்னொரு அழைப்பு கூட என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் வந்து நீங்க நீதியை பெற்றுக்கொள்ளுங்க, நீதியை தேடி வரவங்க என்னுடைய சம்பூர்ணத்தால என்ன பண்றவங்களை திருப்தியாக்குறேன்னு சொல்லி அங்க தேவன் சொல்றாரு. பெரியமானவர்களை தொடர்ந்து நம்ம காரியத்துக்குள்ள கடந்து போகும் போது இந்த கொடுமையான விஷயங்கள், ரொம்ப பதார்த்தங்கள், இதெல்லாம் என்ன என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கும் போது இந்த இடத்துல தான் சொல்றாரு, சத்தியம் மாத்திரம் கிடையாது சொல்ற, சத்தியம் மாத்திரம் கிடையாது, அதுக்குள்ள இருக்கிற அந்த நீதி சொல்ற, சத்தியம் மற்றும் அந்த நீதியை இங்க குறித்து அங்க சொல்ற. அப்ப கர்த்தருடைய அந்த டைனிங் டேபிள்ல அவருடைய பந்தியில பங்கு பெறுறதுக்கு எல்லாருனால பங்கு பெற முடியுமா அப்படின் போது இங்க கூட பிரிச்சு காமிக்கிறார், சத்தியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா யாரெல்லாம் நீதியின் மேல அந்த பசி தாகமா இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம் தான் இந்த கர்த்தருடைய அந்த மேஜையில கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு அங்க பாத்திரவான்களாக அங்க இருக்கிறாங்க சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அதற்கு முன்பதாக சில காரியங்களை குறித்து சகோதரங்க பேசும் போது இந்த கர்த்தருடைய பந்தியில, கர்த்தருடைய பந்தியில நினைவு கூறுதல அதை பத்தி நீங்க யோசனை பண்ணாதீங்க, அவர் வந்து ஒரு மேஜை வச்சிருக்கிறாரு, அந்த மேஜையில எல்லாவித சகல விதமான பதார்த்தங்கள் கொடுமையாக என்ன பண்ணிருக்காரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சோ அவருடைய டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு மூன்று முக்கியமான விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிக்கணும், அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும், அது கடைபிடிக்கணும் சொல்லி இங்க சகோதரர் இந்த ஒரு முதல் நிலையில மூன்று பாயிண்ட்ஸ் சொல்லி வச்சிருக்கிறார். ஒன்னு பார்க்கும் போது நம்முடைய இயலாமை அல்லது நம்முடைய வெறுமையை, நம்முடைய பாவ நிலைமையை முதல்ல என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் உணர்ந்து வச்சிருக்கணும் சொல்ற, ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்கணும். அப்ப அநேகமாக சத்தியத்திற்குள்ள வரும்போது நாம என்ன பண்ணிடுறோம், அந்த நிலையை நம்ம மறந்து போயிடுறோம், உண்மைதான். இவ்விதமாக ஒரு பாவத்தில் இருந்தேன், இவரு பாவ நிலையில இருந்து என்ன பண்ண இருக்கேன், நான் மீண்டும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை வந்து இங்க என்ன சொல்றாரு சகோதர, கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, நினைவு கூர்ந்துகிட்டே வாங்க. ஏன்னா அப்பதான் தேவனுடைய கிருபை உங்களுக்கு புரியும் சொல்றார், தேவனுடைய அன்பு புரியும், எந்த நிலையில இருந்து என்ன பண்றாரு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து உங்களுடைய சிந்தையில வச்சுக்கிட்டே இருங்க சொல்றாரு. முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய இயலாமையை, நம்முடைய முடியாமை அல்லது நம்முடைய பாவ நிலைமையை என்ன பண்ணா அறிஞ்சு வச்சிருக்கணும், அறிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப இன்னும் தாழ்மைப்படுத்தணும் அப்படின்னா, தேவனே அவருடைய சமூகத்துல போய் நான் கேட்கறது, தேவனே இன்னும் கூட கொஞ்சம் பாவம் எங்கிட்ட இருக்கு, இன்னும் கூட மீறுதல் இருக்கு, அது கூட நீங்க என்ன பண்ணுங்க, தயவு பண்ணணும், கிரியை பண்ணணும், அனுதினமனுடைய பாவத்தை நம்ம மீறுதலை கூட தேவனுடைய சமூகத்துல அங்க அறிக்கையிடணும் நம்ம பார்க்கணும். முதல் பாயிண்ட் இது. இரண்டாவது பார்க்கும் போது மிக முக்கியமான விஷயம் தான், ஆனா சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடும், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கணும். பிரதர் சிஸ்டர், இயேசு கிறிஸ்து உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஒரு இயல்பான ஒரு கேள்விதான், இங்கேனாலும் சரி அல்லது அங்க அசத்தியத்திலும் சரி. அப்ப இங்க வந்து கேள்வியை நம்ம கேட்டு வைக்கணும். அப்ப என்னைக்காச்சும் நம்ம ஒரு நாள் நம்ம கேட்டிருப்போம், ஆரம்ப நிலை சத்தியத்துக்குள்ள வரும்போது, இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ரட்சகராக என்ன பண்ணிருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் என்ன என்ன பண்ணிருக்கார், ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். இது கூட சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு மாத்திரம் கிடையாதுங்க, அணுதினமும் அணுதினமும் நீங்க என்ன பண்ணா, ஏசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளணும் சொல்றார். அப்ப நேத்துக்கு நான் ஏற்றுக்கொள்ளலையா, அதுக்கு என்ன அவர் பதில் சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, பெரியமானவர்களே நாம செய்யற சின்ன சின்ன ஒரு காரியங்கள், சின்ன சின்ன மீறுதல்கள், ஒரு சின்ன ஒரு சிம்பிளா ஒரு பொய் சொல்லிட்டு கூட அங்க ஏசு கிறிஸ்துவை என்ன பண்றோம், நம்ம மறுதளிச்சு போறோம் சொல்லி அங்க சொல்ற, மறுதளிச்சு போறோம், அது நியாயமோ அநியாயமோ எதற்காக அந்த பொய் சொல்லணும் நமக்கு தெரியாது, ஆனா அந்த ஒரு சின்ன பொய்னால இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சு போறோம், அவருடைய சத்திய வசனங்களை அவருடைய வார்த்தைகளை என்ன பண்றாங்க மீறி நடந்து போறோம். அப்ப அதற்காக தான் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொண்டுகிட்டே இருக்கணும் சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பார்க்கும் போது, அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர்னால் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட அவருடைய அந்த மீட்பின் வேலை உங்களுக்காக சொல்றார், உங்க தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்காக சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துனால எனக்காக செய்யப்பட்ட அவருடைய மீட்பின் வேலை, அல்லது இயேசு கிறிஸ்து என்னை மீட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஒரு வேலையை, எனக்காக அவர் ஜீவன் தந்திருக்கிறார், அவருடைய லைஃப் அவருடைய வாழ்க்கையை தந்திருக்கிறார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை, எனக்காக அவர் மறிச்சு போயிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் மேலாக பார்க்கும்போது, அவர் மறித்தது மாத்திரமல்ல எனக்காக அவர் வந்து உயிர்த்தும் இருக்கிறார் இந்த விஷயத்தை. இது மூன்றாவது பாயிண்ட், வரிசையாக கொடுக்கிறார், இது மிக முக்கியமான காரியங்கள் சொல்றார் மூணு பாயிண்ட். அப்ப இவ்விதமாக நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய பந்தியில ஐக்கம் பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவின் பந்தியில போய் அவரோட உட்காரணும்னா, அல்லது இயேசு கிறிஸ்து நம்மை வந்து அவருடைய பதார்த்தங்கள்ல திருப்திப்படுத்தோம்னா, இந்த மூன்று நிலைகளும் என்ன பண்ணணும், நம்முடைய சிந்தையில வைக்கணும், நம்ம கிரியையில காண்பிக்கணும் சொல்லி சொல்றேன். அப்ப இப்படி இருக்கவங்களுக்கு தான் கர்த்தருடைய அந்த ஒரு மேஜையில பங்கு கொடுக்கப்படும் சொல்லி அங்க சொல்றா பெரியமானவர்கள். இவ்விதமாக ஒவ்வொரு இந்த மூன்று பாயிண்ட்ஸ் நம்ம கடந்து போகும், மூன்று நிலையில கடந்து போகும் போது இப்ப என்ன பண்ணப்படும்னா, இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை தாண்டி அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட போறோம், அது யாருங்க, யார்கிட்ட போறோம், நம்முடைய பிதாவிட்ட நம்ம போறோம். இப்ப பிதா கிட்ட போகும்போது பந்தியில் ஐக்கியம் பண்ணப்பட்டுட்டோம் அப்படின்னாவே நம்ம பிதாவிட்டனால என்ன பண்ணிட்டோம், ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டோம் அப்படின்ட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டுட்டாருன்னா கண்டிப்பா பிதா கூட என்ன பண்ணிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அநேக வார்த்தைகள் வசனங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்ப பிதாவினால ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏன், எது நிமித்தமாக அப்படின்னு பார்க்கும் போது, நமக்காக, நம்முடைய நிலைக்காக, நம்முடைய பரிதாபத்திற்காக பிதாவுகிட்ட பரிந்து பேசுகிறவரா யார் இருக்கிறார், இப்ப இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். அப்ப இந்த ஒரு நிலைக்குள்ளாக நம்ம கூட போறோம். அப்ப நம்முடைய காரியங்கள் என்னவா இருக்கு இந்த நிலையில, தேவன்கிட்ட போகும்போது தேவன் எவ்விதமாக நம்மளை பாக்குறார், எந்த ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாரு, என்ன பெயர் வச்சு பாக்குறாரு, அப்ப அந்த நிலையில நமக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு வசனம் படிக்கலாம், அப்போஸ்தலன் பவுல் ரோமர் எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம், ரோமர் 5:1. புரியுமானங்களை வசனத்தை நம்ம பிரிச்சு பார்க்கும் போது இவ்விதமாக எவ்விதமாக இங்க சொல்லப்பட்ட அந்த மூன்று பாயிண்ட் சொல்றாரு. திரும்பமாக அவர் சொல்லும் போது முதல் பாயிண்ட், நம்முடைய பாவ நிலைமையை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், உண்மைதான், இயேசு கிறிஸ்து நம்மளை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு எனக்காக ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஜீவனை கொடுத்து மறித்து எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். இந்த மூன்று பாயிண்ட் இவ்விதமாக சொல்றார், இந்த இவ்விதமாக வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றார். இவ்விதமாக
என்னென்ன
காரியங்கள் இங்க வந்து நடைபெறுதுன்னு பாருங்க. அப்ப இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிற நம்ம நம்ம என்ன ஒரு நிலைகளாக கடந்து போறோம்? விசுவாசத்தினால இப்பதான் சொல்ற நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுகிற இந்த நிலைக்கு இன்னொரு அர்த்தம் அல்லது இன்னொரு ஒரு செயல்பாடு அங்க நடக்குது. அது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வசனத்தினுடைய கடைசி பகுதி மறுபடியும் படிக்கும் போது, அப்ப இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறதுனால, அவர் மேல வைத்த விசுவாசத்தினால, அல்லது இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறதுனால, இப்ப என்ன ஆயிடுச்சுங்களா, தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம் சொல்ற. அப்ப தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்னொரு வசனத்துல நேற்று நான் படிக்கும் போது பார்த்தேன், நம்ம தேவனுக்கு சத்ருக்களா இருந்தோமாமா. வசனம் பாருங்க எவ்வளவு கொடுமையா சொல்லப்படுது, தேவனுக்கு நம்ம சத்ருக்களா இருந்தோம், ஆனா இப்ப வந்து நாங்க நெருங்கி வந்திருக்கிறோம் சொல்லி அப்போ சொல்ல பவுல் அங்க சொல்ற. அப்ப இப்ப எப்படி இருக்குன்னா, தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப இப்ப வந்து எப்படி அவர் பாக்குறதில்ல, சத்ருவா என்ன பண்றதில்ல, அவர் பாக்குறதில்ல, விரோதி போல அவர் பாக்குறதில்ல. அப்ப என்னதான் நம்ம அங்க எந்த ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் போது, தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்ப இப்ப வந்து நம்ம நீதிமான் அப்படிங்கிற நிலைமையை அடைஞ்சிட்டோமா? ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கும் போது நீதிமானாக்கப்படணும் சொல்லுவோம், நீதிமான்கள் அப்படிங்கிற பேர் பார்க்கணும். இப்ப நீதிமான் ஆகிட்டோமா? இப்ப இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். தேவனிடத்துல சமாதானம், தேவனிடத்திலேயே என்ன பண்ணிட்டோம், சமாதானம் பெற்றுக்கிட்டோம். அப்ப நீதிமான் ஆயிட்டோமா? அதுதான் பாயிண்ட். இப்ப அடுத்ததா அவங்க சொல்றாரு பாருங்க, தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டோம், உண்மைதான். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும் போது, தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாம் சமாதானம் பெற்றுக்கொண்டோம். சோ இந்த உற்சாகத்துல, இந்த ஒரு சந்தோஷத்துல இப்ப அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, நீதிமானாக நம்ம மாற்றப்படணும், அல்லது நீதியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற உற்சாகத்துல அந்த வாஞ்சில திரும்பமாக நம்ம ஓடுறோம். ஓடும்போதுதான் தேவன் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும் போது, நம்மளுடைய ஓட்டத்தை எல்லாம் அங்க நிறைவாக்குறாரு சொல்லி அங்க சொல்றோம். அல்லது நம்முடைய முயற்சிகள் எல்லாம், எந்த ஒரு முயற்சிகளும் நீதிக்காக, நீங்க எந்த ஒரு முயற்சிகள் நீதிக்காக நம்ம எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும், அதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டாலும், தேவன் அதை என்ன பண்றாருன்னா பரிபூர்ணமாக்குறாரம். அத விஷயம் பரிபூர்ணமாக்குறான்னு சொல்றோம். அப்ப ஒரு ஸ்டேஜ்ல பரிபூர்ணமாக்கிட்டாரு அப்படின்னா கூட, அப்ப நம்ம நீதிமான ஆக்கப்பட்டுட்டோமா அப்படின்னு பார்க்கும் போது, அப்ப கூட இல்லைன்னு தான் சொல்றாரு. நமக்கு வசனம் நல்லா தெரியும், நான் எப்படி போற நீதிமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணிருக்காங்களா, நினைத்திருக்கிறார், எண்ணி இருக்கிறார், நாம் நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டிருக்கிறோம் அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கூட தேவன் என்னத்தான் பண்ணிருக்காங்களா, இவங்க நீதிமான்கள் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறோம் போப்பா, அவ்வளவுதான், நீ பாவி அல்ல, அல்லது எனக்கு துரோகி அல்ல, எனக்கு விரோதி அல்ல, ஆனா நீ இப்படி எப்படி இருக்கிற, என்னிடத்துல நீ சமாதானம் பெற்றிருக்கிற, சோ உன்னை என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய குமாரன் சொன்னது நிமித்தமாக உன்னை நீதிமான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன், ஓகே. ஆனா இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்குள்ள இன்னும் என்ன இருக்குங்க, பாவம் இருக்கு, மீறுதல் இருக்கு, பொய் இருக்கு, தோகம் இருக்கு, கோபம் இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா இருந்தாலும் உன்னை நீதிமான் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அப்ப இந்த விதத்துல தான் ஓட்டத்தை ஓடுறாரு. அப்போஸ்தலன் பவுல் ரோமர்ல 12 அதிகாரம் முதல் வசனம் சொல்லும் போது, அங்க நம்முடைய என்ன சொல்றாருங்க, இப்படி இருக்க சகோதரரே, நம்முடைய சரீரங்களே, ரெண்டு விஷயம் சொல்றாரு, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி சொல்றார். அப்ப பரிசுத்தமான ஒரு பலியாகவும், அவருக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நீங்க கொடுங்க சொல்லி அங்க சொல்ற. அப்ப இந்த நிலையில, இந்த நிலையில பார்க்கும் போது இங்க கூட இல்லைன்றா சொல்ற, இந்த நிலையில கூட நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது இல்ல, நீதிமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணப்பட்டுதான் இருக்கிறோம் சொல்றாரு. அதுக்கு என்ன ஒரு ஆதாரமாக கொடுக்கறான்னு பார்க்கும் போது, பரிசுத்தமான பலியை நீங்க கொடுங்க, அதே போல பிரியமான பலி சொல்ற. ஆங்கிலத்தில் நீங்க சொல்ல போது, இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லப்படுதுன்னா அக்செப்டபிள்னு சொல்லி, அப்ப ஏற்றுக்கொள்ளுகிற அல்ல ஏற்றுக்கொள்ளுகிற விதமான ஒரு பலியை நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. அதுதான் சொல்ற. அப்ப இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் போது, இன்னும் கூட நீதிமான் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம அங்க நிச்சயமாக அடைகிறது இல்ல, ஆனா தேவனால நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறோம் சொல்லி அங்க சொல்லப்படுகிறதா பார்க்கும் பிரியமானவர். இன்னொரு அழைப்பு கூட இதே வசனத்தில் சொல்லப்படும் போது, இவ்விதமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அல்லது தேவன் பிரியப்படுவதற்கு, தேவனால் நீங்க பரிசுத்தர் தான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணப்படுவதற்கு, உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஜீவப்பள்ளியாக ஒப்புக் கொடுங்கன்னு சொல்லி கூட அந்த பாயிண்ட் கூட இங்க நமக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம், 7:25 வசனம் ரோமர்லயே நம்ம பார்க்கும் போது, எல்லா நிலையிலும் கடந்து போகும் போது ஒரு ஸ்டேஜ்ல அப்போஸ்தலன் பவுல் கூட இன்னும் கூட என்னதான் சொல்றாரு படிங்க, இங்க பாருங்க, தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அடுத்தது முக்கியமான விஷயம்,
என் மனதினாலே
ரெண்டு விஷயம் நம்ம கண்மாடை வைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு தேவனுடைய நியாய பிரமாணம், தேவனுடைய கற்பனைகள். இன்னொரு பக்கம் என்ன வைக்கப்பட்டிருக்கு? நம்முடைய என்ன பிரமாணம் அதுங்க? பாவ பிரமாணம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய மனதுல, என்னுடைய சிந்தையில, என்னுடைய ஆவியில அந்த நியாய பிரமாணத்துக்கு நான் என்ன பண்றப்ப தேவனுக்காக என் காரியத்தை நான் செலுத்தினேன். அட் த சேம் டைம் இங்க பார்க்கும் போது அங்க பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் பண்றேன், அதற்கு நான் அடிமையா இருக்கிறேன் சொல்லி சொல்றேன். அப்ப இன்னும் கூட என்னதான் சொல்ல வர்றார் இந்த இந்த பாயிண்ட்ல, இந்த ஸ்டேஜ்ல கடைசி பாயிண்ட் என்னதான் சொல்ல வர்றேன்னா, இன்னும் கூட நீதிமான்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில கூட நான் எப்படிதான் இருக்கேன்னா, நீதிமான்கள் அப்படிங்கிற இல்ல அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறோம். நீதிமான்கள் நிலைத்தான், ஆனா இருந்த போதும் தேவனால வந்து அதை அங்கீகரிக்கப்படல, நீதிமான்கள் அங்கீகரிக்கப்படல. ஜஸ்ட் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து யோசனை பண்ணி வச்சிருக்காரு அவ்வளவுதான். நீதிமான்கள் என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அங்க சொல்றேன். இப்ப இவ்விதமாக ஒவ்வொரு மனுஷனும் அல்லது தேவனுடைய பிள்ளைகளும் கூட என்ன பண்றாங்கன்னா, அங்க நீதிமான்கள் ஆக்கப்படுகிற நிலைக்கு அங்க கொண்டு போகத்தான் படுறாங்கல்ல. இன்னும் கூட என்ன பண்ணலங்க, நீதிமான்கள் அங்க ஆக்கப்படுறதில்ல சொல்றாங்க. பாவம் நிலைத்தான், அதற்கு மேலாக எப்படி பண்றது? ஒரு நீதிமானுடைய ஒரு ஒரு நிலையை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சரீரத்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் பார்த்து சாலமுனி தேவாலயத்தில் ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தேவாலயம் கட்டப்படும் போது என்னதுங்க உள்ள மரத்தினால் செய்யப்பட்ட காரியங்கள் இருந்தது, ஆனா அதுக்கு மேல மூடப்பட்டது பொண்ணினால, பொன் தகட்டினால அதை மூடினாங்கன்னு பார்க்கும். அப்ப என்னதை குறிக்குது அது, என்னதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷீக நிலை, மாம்ச நிலை, பாவ நிலைத்தான். ஆனா இருந்த போதும் அது மேல என்ன ஒரு ஒரு மூடாப்பு போடப்படுது. எதனால மூடப்படுது? தெய்வீக சுபாவத்தினால. அதைத்தான் இங்க வந்து அங்க நம்ம எடுத்துக்கணும். அப்ப இவ்விதமாக நீதிமானாக்கப்படுகிற இந்த நிலை. இன்னும் பார்க்கும் போது ஏசாயில நம்ம சொல்லப்படுது, நமக்காக என்ன ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நீதியின் வஸ்திரம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீதியின் வஸ்திரம் கூட அதை போட்டுக்கிட்டோம்னா உள்ள இருக்கிற பாவம் என்ன பண்றது இல்ல, தேவன் வந்து பாக்குறது இல்ல, உள்ள இருக்கிற மீறுதல கூட அவர் பாக்குறது இல்ல. சோ இயேசு கிறிஸ்துவின் அவருடைய இடுப்பலி நிமித்தமாக, அவர் ரத்தத்தின் மூலமாக ஒரு நீதியின் வஸ்திரம் அவருக்காக அங்க கொடுக்கப்பட்டிருக்குதான் பார்க்கணும். இப்ப இந்த நிலைக்கு அப்புறம் தேவனை என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கொடுக்கப்பட்ட இந்த நீதியின் வஸ்திரத்திலாவது நீங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சின்ன ஒரு கரை கூட பண்ணாம உங்களை காப்பாத்திக்கங்க சொல்றாரு. உங்களை காப்பாத்துறதுல அந்த நீதியின் வஸ்திரத்தை நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க அந்த நீதியை நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஏன் இத்தனை காரியத்தை கொடுத்து வச்சிருக்கிறார், யாருக்காக கொடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப கூட ஒரு கேள்வி, யாருக்காக கொடுத்து வச்சிருக்காங்க, யாருக்காக இந்த நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? சபைக்காக இல்லைங்க, சத்தியத்தில் இருக்கிறவங்காக இல்ல. உண்மையாகவே சத்தியத்தையும் தாண்டி யாரெல்லாம் நீதின் மேல வாஞ்சை அங்க பசி தாகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் இந்த நீதியின் வஸ்திரம் கூட கொடுக்கப்பட்டு, அவங்களத்தான் தேவன் என்ன பண்ணிடுறா, இவங்க நீதிமான்கள் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துக்கலாம். முதல் ஸ்டேஜ் அங்க சொல்லி இருக்கிறார், நீதிமானாக்கப்படுகிற அந்த நிலை, நீதியை பெற்றுக்கொள்வதற்கு. இரண்டாவது பார்க்கும் போது முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை குறித்து அங்க பேசுகிறதா பார்க்கும், முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. இப்ப இரண்டாவது ஸ்டேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சொல்ற. அப்ப என்ன அர்ப்பணிப்பு, எவ்விதமாக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் இந்த இரண்டாவது நிலையை சொல்றார் அப்படின்னா, இன்னும் யாருமே என்ன பண்ணலீங்க, நீதிமானாக்கப்பட்ட நீதிமானாகிற அந்த ஒரு வாஞ்சை எல்லாத்துக்கும் இருக்கு. அதற்காக கர்த்தர்கிட்ட வராங்க. கர்த்தர் என்ன பண்ற, தேவன்கிட்ட அவங்க அனுப்புறாங்க. தேவன் மூலமாக அவங்க சமாதானம் பெற்றுக் கொள்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஈடுபல் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு நீதியின் வஸ்திரத்தை கூட தேவன் கொடுக்கிறார். உண்மைத்தான். அப்ப எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்ட இந்த நிலைமையில் கூட எப்படித்தான் இருக்கிறாங்களா, உள்ளுக்குள்ள நீதியின் வஸ்திரத்துக்குள்ள இன்னும் மாம்ச சரீரத்துக்குள்ள என்னத்தான் இருக்கலாமா, இன்னும் பொய் இருக்கு, இன்னும் களவு இருக்கு, இன்னும் மீறுதல் இருக்கு, இன்னும் பாவம் இருக்கு, கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, பொறாமை இருக்கு. அதத்தான் இங்க ரெண்டாவது ஸ்டேஜ் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போதைக்கு நீங்க நீதிமான்கள் என்று என்னதான் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையாகவே என்ன பண்ணணும், நீதிமானாக்க படணும். நீங்கள் பசி தாகத்தோட வந்தீங்க. சோ உங்களுடைய பசி வந்து தாகம் திருப்தியா இருக்கு, அந்த நீதியை நீங்க என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளணும். அதற்காக இன்னும் முழுமையாக உங்களை அர்ப்பணிங்க சொல்லி அங்க பிரதர் இரண்டாவது பாயிண்ட்ல நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. அதெல்லாம் நம்ம பவுல் சொல்லும் போது ஆவியில ஆரம்பிச்ச ஓட்டம் எப்படி முடியுங்களா, அவ்விதமா சொல்றேன். மாம்சத்துல அங்க முடியக்கூடாது. ஆரம்பத்தில் அநேகர் அப்படிதான் வந்திருக்கிறோம். ஒருவேளை சத்தியத்தையும் தாண்டி அதற்கு அடுத்த விஷயங்கள், உண்மையாக நீதிக்காக நான் வாஞ்சிக்கிறேன், நான் ஏங்கி இருக்கிறேன், நான் பசியோட தாகத்தோட இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்ப நிலையில இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டேஜ், நம்முடைய ஸ்டேஜ், நம்முடைய நிலை பார்க்கும் போது அதெல்லாம் குறைஞ்சு போய், அதெல்லாம் மங்கி போயிட்டு எப்படி இருக்கலாம், சோர்ந்து போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். எதற்காக வந்தோம், எதற்காக நீதி வஸ்திரத்தை வாங்கணும், எதற்காக நம்முடைய ஓட்டம் இருந்துச்சு, ஆரம்பத்தில் நம்முடைய வாஞ்சை தாகம் பசி எதுக்காக இருந்துச்சு, இதெல்லாம் சுத்தமா மறந்து போயிட்டு இப்ப என்னத்தான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஒரு நிலைக்கு அப்பால் நம்ம கடந்து போறதுக்கு கொஞ்சம் தயங்கி உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு இங்கதான் சொல்றாரு. இன்னும் முழுமையாக என்ன பண்ணுங்க, அர்ப்பணிங்க சொல்ற, ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அங்க வேணும்னு சொல்லி அங்க சொல்ற. அப்ப இந்த முழுமையான அர்ப்பணிப்பு திரும்பவும் யார்கிட்ட நீங்க சொல்லுங்க, தேவன்கிட்ட கிடையாது, இப்ப கர்த்தருடைய சமூகத்துல முழுமையாக இங்க அர்ப்பணிங்க சொல்லி அங்க சொல்ற. இதுக்கு ஒரு நிலை சொல்றாங்க. முதல் நிலை பார்க்கும் போது கர்த்தருடைய மேஜையில பங்கேற்றுக்கிறீங்க, கர்த்தருடைய அந்த பந்தியில பங்கேற்றுக்கிறீங்க, ரைட், ஓகே. இரண்டாவது நிலை பார்க்கும் போது முழுமையாக நம்ம ஒவ்வொரு அர்ப்பணிக்கும் போது இப்ப என்னன்னா, ஒரு குடும்பத்திற்குள்ளாக பங்கேற்றுக் கொள்கிறோமா, ஒரு குடும்பத்திற்குள்ளாக நம்ம பங்கேற்றுக்கிறோம். அது என்ன குடும்பம் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு தெய்வீக குடும்பம். அப்ப பிதாவாக தேவனுடைய ஒரு ஃபேமிலிக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, கொண்டு போகப்படுகிறோம், கொண்டு போகப்படுகிறோம். அப்ப பாருங்க ஸ்டேஜ் எவ்வளவு வித்தியாசமான நிலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆனா இந்த வார்த்தைகளும் சர்வசாதாரணமா என்ன பண்ணிடுறோம், நம்ம சொல்லிடுறோம், நல்லா ஒரே குடும்பமா இருக்கிறோம். அப்ப பிதாவுடைய குடும்பத்துல நம்ம என்ன பண்றோம், வாசமா இருக்கிறோம். அல்லது பிதாவாக தேவன் நம்ம என்ன பண்றோம், அவர் வாசமா இருக்கிறார். அதெல்லாம் சும்மா இங்க உண்மையாக சத்தியத்தின் படி பார்க்கும் போது இதுதான் உண்மையான நிலை. அப்ப எந்த நிலையில இருக்கணும், நமக்கே என்ன பண்றது, கண்ணு இருட்டாதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். எப்படிதான் நம்ம எந்த நிலையில உட்கார்ந்துருக்கோன்னு தெரியல. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அங்க வேணும்னு சொல்றாரு. யாருமே நிச்சயமா சொல்ல முடியும், யாருமே என்ன பண்ணல, நம்ம இந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல் கான்சென்ட்ரேஷனுக்குள்ள வரல, முழுமையா அர்ப்பணிப்புக்குள்ள வரல. இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதையெல்லாம் என்ன பண்றான், தொடச்சு போடுங்க, அதெல்லாம் விலக்கி போடுறங்க சொல்ற. அப்படி இருக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய அந்த குடும்பத்துல சேர்த்துக் கொள்வாராமா. இதுக்காக இதுக்கு பின்பதாக அநேக வசனங்கள் அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஆனா இந்த வசனங்கள் எல்லாம் சந்தோஷமா இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது இதுக்கெல்லாம் நமக்கு பொருந்தாத வசனம் தான் போல. அதுக்கு ஒரு நிலை இருக்கு, அந்த நிலைக்கு போகும். அப்பதான் இந்த வசனம் நமக்கு ஆப்டா என்ன பண்ணும், அது பொருந்தும். வசனம் படிங்க, ரோமர்கள் நிருபம் 8:14 மற்றும் 17. இப்ப பாருங்க, முதல்ல அவர் பெயர் கொடுக்கிறார். அங்க பார்க்கும் போது உங்களை நீதிமான்களாக நான் எண்ணிக்கொள்கிறேன்னு சொல்றார். அதன் நிமித்தமாக ஒரு நீதியின் வஸ்திரத்தை நான் தரேன், ஓகே. என்ன இடத்துல நீங்க சமாதானம் பெற்றிருக்கிறீங்க, எனக்கு வந்து துரோகிகள் கிடையாது, நீங்க சத்துருக்கள் கிடையாது, இப்ப நெருங்கி வந்திருக்கிறீங்க. சோ முதல் ஸ்டேஜ் அத்தோட நிப்பாட்டிக்கிறாரு. இப்ப இரண்டாவது ஸ்டேஜ் வரும்போது முழுமையான கான்சென்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறார். இரண்டாவது நிலைக்குள்ள வரும்போது முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு வேணும். ஒருவேளை முழுமையாக நம்ம அர்ப்பணிக்க நம்ம ஆயத்தம் பண்ணிட்டோம்னா, அல்லது முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம்னா, இப்ப நம்முடைய நிலை என்னவாக மாற்றப்படும்னா, தேவனுடைய தெய்வீக குடும்பத்திற்குள்ள நம்ம கூட ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி ஆக்கப்படுது. அப்ப நம்முடைய பேர் என்ன, நம்முடைய மெம்பர்ஷிப் என்ன, நம்முடைய சுதந்திரம் அங்க என்ன அப்படின்னு பார்க்கும் போது, இங்க தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி அங்க என்னப்படும். அதுக்கு முன்பதாக ஒரு விஷயம் அங்க வசனத்துடைய ஆரம்ப நிலையில பார்க்கும் போது, எவர்கள் அப்ப அவருடைய ஆவியினால யார் நடத்தப்படுறாங்களோ, அது என்னங்க, அநேக இடத்துல ஆவி 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 சொல்லி அங்க சொல்லப்படுது. அப்ப என்ன சிந்தை, அப்ப தேவனுடைய சிந்தையின்படி யாரெல்லாம் நடத்தப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய புத்திரர்களாக என்ன பண்றாங்க, எண்ணப்படுகிறார்கள். இங்க கூட என்ன வார்த்தைங்க, தேவனுடைய புத்திரர்களாக எண்ணப்படுகிறார்கள், நினைக்கப்படுகிறார்கள், அவ்வளவுதான், இன்னும் ஆக்கப்படல. அப்ப தேவனுடைய சிந்தையினால அங்க நடத்தப்படணும். எப்படி தேவனுடைய சிந்தையினால நடத்தப்படணும், போன பாடத்துல பார்த்தோம். அந்த குதிரையுடைய சிந்தையும் அந்த எஜமானுடைய சிந்தையும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். எப்ப எந்த பக்கம் நம்ம வழிநடத்த வரான்னு சொல்லிட்டு முன்னதாகவே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல தேவனுடைய சிந்தை, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சிந்தை என்ன, அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய நினைக்கிறார் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்து அறிஞ்சு வச்சிருக்கணும். பாருங்க எவ்வளவு ஒரு 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 உன்னதமான நிலை பாருங்க நம்முடைய சிந்தைக்கு. அப்ப மிக கடினமான விஷயம் தான், ஆனா இதுல கூட நம்ம என்ன பண்ணா பிராக்டிஸ் பண்ணிக்கணும் சொல்ற. அப்ப தேவனுடைய சிந்தையில நம்ம என்ன பண்ணணும், வழி நடத்தப்படணும். யார் அப்படி வழி நடத்தப்படுகிறார்களோ அவங்க வந்து தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து படிக்கணும். இங்க பாருங்க, தேவனுடைய புத்திரரா இருக்கிறோம். அதே போல 16 வசனம் பார்க்கும் போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமக்கு என்ன பண்றாங்க, அங்க ஆவடி ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இங்க கூட ஆவிங்கிறது என்னதான், மைண்ட் தான் சொல்லப்படும். அவர் வந்து அவருடைய ஆவி அவருடைய சிந்தையில என்ன பண்றாருங்க, சாட்சி கொடுக்கிறாராமா, அவருடைய மைண்ட்ல அவருடைய மனசுல வச்சிருக்கிறாராமா, உண்மையாகவே இவங்க யாருங்க, என்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்னஸ் பண்றதா அங்க சொல்லப்படும். அப்ப 15 வசனம் நம்ம படிக்கும் போது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்க என்ன பண்றீங்க, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். மிக முக்கியமான விஷயத்துக்கு அடுத்தது வரான், அடிமைத்தனத்தின் ஆவி நீங்க பெறல, அப்ப முன்ன துரோகிகளா இருந்தீங்க, அடிமைகளா இருந்தீங்க, ஆனா இப்ப என்ன பண்ணப்படுச்சு? நீதிமான்கள் என்று என்னால் எண்ணப்பட்டிருக்கிறீங்க, அது நிமித்தமாக நீங்க சமாதானம் பெற்றிருக்கிறீங்க. முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நீங்க எப்படி எண்ணப்பட்டிருக்கீங்க? என்னுடைய புத்திரர்களாகவே அங்க எண்ணப்பட்டிருக்கிறீங்க, புத்திரர்களாகவே ஆயிருக்கிறீங்க. சோ பழைய அந்த பாவத்தின் நிமித்தமாக, பழைய நிலைமை நிமித்தமாக என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் மிக முக்கியமான விஷயம் பார்க்கும்போது ரொம்ப அழகா சொல்லி காமிக்கிறார் போல, அந்த வார்த்தை சொல்லி காமிக்கிறார் போல படிங்க. அப்ப அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இப்ப எவ்வளவு உரிமையை கொண்டு கொடுற பாருங்க. அப்ப ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு நமக்கு வரும். அப்ப அப்பாவை பார்த்து நம்ம என்ன பண்றோம், அப்பா சொல்றோம், அது எப்படி சொல்லுவோம், சும்மா அப்பா அப்படின்னு ஜஸ்ட் சொல்லிட்டு போயிருவோமா? எப்படி சொல்லுவாங்க? அது உணர்வு பூர்வமாக உள்ளத்திலிருந்து அந்த பாசத்தோடு கூட என்ன பண்றோம், அப்பா சொல்லுவோம், அப்பா பிதாவே சொல்லி அங்க சொல்லுவோம். பிரியமானவர், இப்ப என்ன சொல்லணும், என்ன சொல்லணுங்க? தேவனை பார்த்து எந்த ஒரு உணர்வுல சொல்லணும்? அப்பா பிதாவான்னு சொல்றதுக்கு நம்ம மனசே இல்லை, வசனம் சொல்லுது நமக்கு. அப்ப அப்பா பிதாவே சொல்லணும். பிரதர், என்ன பேர் சொல்லணும்? அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டு ஒரு முறை சொல்லி பார்க்கும் போது அது சொல்றது கிடையாது. ஆனா உணர்வோடு கூட, அந்த உள்ள உணர்ச்சியோடு கூட நம்ம சொல்லும் போது உண்மையாகவே நம்முடைய பிதா, நம்முடைய தேவனை நம்முடைய சொந்த அப்பாவா, நம்முடைய பிதாவாக சொல்லுகிற அந்த அனுபவம். இப்ப என்ன சொல்லணும், இன்னும் உணர்வு வரல. அப்ப இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், எங்களுடைய அப்பா எங்களுடைய பிதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்துல மட்டும் தந்தை தந்தைன்னு நம்ம சொல்லிட்டு போயிடறோம். ஆனா என்னைக்கு எனக்கே ஒரு நாள் நம்ம வந்து உணர்வு பூர்வமாக அந்த உணர்ச்சியோட நம்ம சொல்லி பார்த்திருக்கிறோமா? ஒரு சிலர், அநேக பேர் அப்படி இல்லை. அப்ப சில சில பாயிண்ட்ஸ் என்ன பண்றா, கொஞ்சம் பயந்து ஒதுங்கி நிக்கிறோம். ஏன் அந்த பயம் கூட வருது நமக்கு தெரியும், அது நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக தான். ஆனா இதெல்லாம் கலைந்து போட்டுட்டு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய அவருக்கு நெருங்கி வரும்போது அவருடைய குடும்பத்துல நான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, அவருடைய சொந்த பையனா இருக்கிறேன், அப்படி சொந்த பொண்ணா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வரும்போதுதான் நம்ம சத்தம் போட்டு மனதனுடைய அடி அடித்தளத்தில் இருந்து மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு பாசத்தோடு என்ன பண்றோம், என்னுடைய அப்பா என்னுடைய பிதா சொல்லி சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை வரும், அந்த ஒரு காரியம் வரும். அப்ப அந்த காரியம் வரலன்னா அது வரைக்கும் என்ன நிலைமையில தான் இருக்கிறோம். இன்னும் அந்த சிந்திக்குள்ள நம்ம வரல, வரல, இன்னும் வரல. அப்ப இங்க வசனம் சொல்லுது, அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் அவையை நாம் என்ன பண்றோம், அங்க பெற்றுக் கொண்டிருக்கிறோம் சொல்லி அங்க வசனம் நமக்கு சொல்லப்படும். 17 வசனம் பார்க்கும் போது, நாம் பிள்ளைகளானால், இதெல்லாம் பார்க்கும் போது பாருங்க, அப்பா பிதாவே சொல்றது கூட அல்லது இதுவரைக்கும் நம்ம சொல்லி கூட பார்க்கல அப்படிங்கும் போது இந்த வசனம் எல்லாம் நமக்கு பொருந்தவே பொருந்தாது, பொருந்தவே பொருந்தாது. அநேக பாடத்துல நம்ம கூட என்ன பண்ணிருக்கோம், இந்த வசனத்தை திரும்ப திரும்ப உணர்ச்சி பொங்க நம்ம பேசிருக்கிறோம், உற்சாகத்தோட பேசிருக்கிறோம். அப்ப வசனத்தை இப்ப வேணா கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு போயிடலாம், புரியுதுங்களா? அப்ப நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமா இருக்கிறோம், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு. அப்ப இன்னொரு காரியத்தை கூட அங்க சொல்றாரு, தேவனுக்கு நம்ம சுதந்திரமா இருந்தோம், அவருடைய சொந்த பிள்ளையா இருந்தோம்னா கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் அங்க இருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை பெற்றுக் கொண்டாரோ எல்லாத்திலையும் ஈக்குவல் ஷேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு அண்ணாவுக்கு ஒரு தம்பி மாறி, ஒரு அண்ணாவுக்கு ஒரு தங்கச்சி மாறி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு உள்ள அந்த உணர்வுகளோட உணர்ச்சிகளோட உள்ள போய் உட்காரணும், இதை நம்ம பேசணும், இதை உணர்ந்து கொள்ளணும், இதை பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். அப்ப இவ்விதமாக பார்க்கும் போது கிறிஸ்துவுடனே கூட நம் மகிமைப்படும் படிக்கு அடுத்ததாக சொல்லும் போது நான் அவர் கூட என்ன பண்ணும், பாடுகள் அனுபவிக்கணும் சொல்றார், ஈக்குவல் ஷேர அங்க சொல்றாரு. பார்க்கணும் பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம், கலாத்திரைகளது நிருபம் 3:26 வசனம். இங்க சொல்லும் போது கூட இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால், அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால், அவர் கொடுத்த அந்த இடுப்பளியின் மேல வைக்கிற விசுவாசத்தினால், அவர் சொல்லி வைத்து போன போதனைகள், அவர் சொல்லி வைத்த அந்த சத்தியத்தின் மேல நீங்க உங்க விசுவாசத்தை வைக்கிறதுனால நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க, தேவனுடைய புத்திரர்களாக நீங்க இருக்கிறீங்க சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப இவ்விதமாக தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய குமாரர்கள் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்து உயர்த்தப்பட போறீங்க, அல்லது அந்த ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள அவருக்கு இன்னும் நெருக்கமாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக, செல்ல பிள்ளைகளாக என்ன பண்ணும் ஆகிறதுக்கு இதமான நிலைகளை நீங்க கடந்து போகணும். வசனத்தின் மூலமாக பிரதமர் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னொரு வசனம் படிங்க, அதே நிருபம் 4:6 வசனம். இங்க சொல்றாங்க, திரும்பவும்பாக சொல்லும் போது அப்பா பிதாவே அப்படி சொல்லி கூப்பிடத்தக்கதான அந்த காரியத்திற்கு அடுத்ததாக ஒரு வேலையாக என்ன பண்ணி வச்சிருக்காரு, குமாரனுடைய ஆவியை இருதயத்துல இருதயத்துல வச்சிருக்கிறார். ரொம்ப தெள்ள தெளிவா பிரிச்சு நம்ம படிக்கிறோம். அப்ப நாம தேவனை அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை என்ன பண்ணிருக்காருன்னா நம்முடைய இருதயங்கள்ல அவர் வச்சிருக்கிறார், அனுப்பியிருக்கிறார் கூட நம்ம பார்க்கணும். இது என்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி என்னதுங்க? இங்கேயும் சிந்தை தான், இயேசுக்கருடைய சிந்தையை உங்கள வச்சிருக்கிறார். அப்ப பர்டிகுலரா குறிப்பாக இந்த வசனத்துல இந்த வசனத்தில் சொல்லப்படுற இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியத்திற்கு அதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து என்னதான் கூப்பிட்டுருப்பார், அவர் பிதாவை தேவன் என்னதான் கூப்பிட்டுருப்பார், அப்பா பிதாவே தான் கூப்பிட்டுருப்பார். இன்னைக்கு நம்ம கூப்பிடுறோம் என்னுடைய அப்பா என்னுடைய பிதா நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம கூப்பிடுகிற இந்த ஒரு காரியத்திற்கும் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி வைத்த அந்த ஒரு காரியத்திற்கும் கண்டிப்பா வித்தியாசங்கள் இருந்திருக்கும், நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கும். நம்ம எதிரும் புதிரமா தான் பார்த்துட்டு இருப்போம் அந்த ஒரு பாயிண்ட்ல. ஆனா அவருடைய மடியில் அவருடைய சொந்த கரத்தின் அவருடைய கரத்தின் கிரியையா இருந்தார், நேரடி கிரியையா இருந்தார் கர்த்தா இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும் போது அவருடைய மகிமை கண்ணார கண்ட அவர் கூடவே எவ்வளவு ஆண்டுகள் இருந்தார் நமக்கு தெரியாது. அப்ப அவ்வளவு வருஷங்கள் கூடவே இருந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் அவர் சர்வ வல்லமையும் கூட என்ன பண்றாரு, இவர் கண்டிருக்கிற ருசி பார்த்திருக்க ஒரு நபர். அப்படி இருக்கும் போது இவர் என்ன பண்ற, அவருடைய மகிமை காணத்தக்கதாக என்னுடைய சொந்த என்னை கிரியேட் பண்ணிருக்கிறார், என்னை வந்து உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்துல என்ன பண்ணார் முழுமையாக அது உணர்வு கூட அவர் சொல்லியிருப்பார். அவர் அங்க இருக்கும் போது சரி, குறிப்பாக பூலோகத்துக்கு வந்திருக்கும் போது, எங்க பூமியில வந்திருக்கும் போது கூட அவர் வந்து உணர்ச்சி பொங்க தான் அந்த வார்த்தையில சொல்ல, என்னுடைய அப்பா என்னுடைய பிதாவே தான் சொல்லியிருப்பார். கெத்செமனே தோட்டத்துல அவர் கதறும் போது, அதே போல சிலுவையில அவர் கதறி இருக்கும் போது அங்க கூட என்ன சொல்ற, பிதாவே சொல்ற, பிதாவே பிதாவே. அப்ப இவ்விதமாக முழுவதுமாக எந்த ஒரு நிலையில எந்த ஒரு சிந்தையில வந்து தன்னுடைய தேவனை வந்து அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரோ சேம் அதே சிந்தையை அதே ஆவியை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா உங்களுடைய இருதயங்கள்ல என்ன பண்ணிருக்காரு, இப்போ அனுப்பி இருக்கிறார், கொடுத்திருக்கிறாரா வச்சிருக்கிறாரா, அனுப்பி இருக்கிறார். அதுக்கு என்னங்க அர்த்தம் சொல்லலாம், அவர் அனுப்புறத அனுப்பிச்சிட்டாரு, பெற்றுக்கொள்கிற விஷயம் உங்களுக்கு. அப்ப வாயை திறந்து என்னுடைய அப்பா என்னுடைய பிதா அப்படின்னு சொல்றது, அதே போல நம்முடைய கிரியைகளை ஒவ்வொன்றை காண்பிக்கிறது, எனக்கு என்னுடைய பிதா இருக்கார், என்னுடைய அப்பா இருக்கார், அவர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்குவார். சில குறைகள் இருக்கத்தான் செய்யுது நம்முடைய வாழ்க்கையில, அந்த குறைகளை நம்முடைய நிலையில பார்க்கும் போது உலக ஜனத்துல இருக்கிற அந்த மனுஷங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க, அது பார்க்கும் போது நம்முடைய மாம்சத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யுது, மன வருத்தம் இருக்குதான். 1000 சத்தியம் தான் கத்துக்கிட்டாலும் ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கிடைத்த அந்த நிலைமை என்ன பண்ணல, நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. உண்மைத்தான், உண்மைத்தான். ஆனா இருந்த போதிலும் இங்க என்ன, நம்ம சொல்றதுக்கு நம்ம முறையிடுறதுக்கு நம்ம வேண்டுதல் பண்றதுக்கு. சோ இயேசு கிறிஸ்து எந்த நிலையில இருந்து அவரே தேவனை பார்த்துக்கிட்டாரோ, எந்த சிந்தையில இருந்து தேவனை பார்த்து அவர் நோக்கி கூப்பிட்டாரோ, அவர்கிட்ட பல காரியங்கள் பல ஆசீர்வாதம் நன்மையான காரியங்கள் மற்றும் தீமையான காரியங்களை பெற்றுக்கொண்டாரோ, அதே சிந்தையில இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க கூட பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி பெற்றுக்கொள்வதற்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது இந்த அப்பா பிதாவை தான் சொல்லணும். ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாட போயிட்டு ஒரு சாக்லேட் கேட்கும் போதோ அல்லது ஒரு பென்சில் கேட்கும் போதோ வேற எந்த ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கேட்கும் போதோ அது என்னதான் கேட்கும், போனோடனே என்ன கேட்குங்க, அப்பா அப்பா என்ன பண்ணுங்க, அதை வாங்கித்தாங்க சொல்லு. அப்ப அது மாதிரிதான் கொஞ்சம் மன சிந்தையை அப்படியே நம்ம குறைச்சு வந்து ஒரு குழந்தையை போல ஆக்கிட்டு நம்முடைய குறைகளை வந்து தேவனுடைய சமூகத்துல என்னுடைய அப்பா என்னுடைய பிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக நம்முடைய குறைகளை என்ன பண்றாங்கன்னா தேவன் நாங்க நிறைவாக்குறோம், திருப்தி ஆக்குறோம். இது ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, ஆனா அதுக்கு தேவனுடைய அந்த நேரம் குறித்த நேரம் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்த போதிலும் அவர் கொடுப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவனா தான் நம்ம முன்னாடி இருக்கிறார். அப்ப அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான அந்த ஒரு புத்திர சுவிகாரம் மாத்திரமல்ல, அதற்குண்டான இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தையை கூட நம்மிடத்துல நம்ம இதயத்துல அவர் அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி அங்க சகோதரங்க சொல்றார். பெரியமளவை தொடர்ந்து நம்ம பாடத்திற்குள்ளாக கடந்து போகும் போது இவ்விதமாக புத்திர சுவீகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம்னா மிகப்பெரிய ஒரு உரிமையை வந்து தேவன் சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் யதார்த்தமான உண்மை, ஒரு உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப இதுக்கு மிஞ்சின விஷயம் எதுவுமே இந்த உலகத்துல நிச்சயமாக இல்லை, வேற யாருனாலையும் கொடுக்க முடியாத ஒரு காரியம், ஒரு மிகப்பெரிய உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், 1 யோவான் 1:7. முதல் யோவான் 1 அதிகாரங்களா படிங்க. கரெக்ட். இந்த வசனம் பார்க்கும் போது இங்க என்ன சொல்றார், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி முடிச்சுட்டு இவ்விதமாக தேவனுடைய குடும்பத்துல நீங்க பங்கு பெறணும், அவர்னால சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படணும், அவரை வாய் நிறைய உணர்ச்சி பொங்க அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடத்தக்கதான ஒரு காரியத்தை, ஒரு புத்திர சுவிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணலாம், முழுவதுமாக அர்ப்பணிங்க சொல்றோம், ஃபுல்லா கன்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப ஞானஸ்நான உடன்படிக்கையில வந்து நம்ம அர்ப்பணிக்கிற விஷயம் போதாது சொல்ற, அனுதினமும் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக இன்னும் திரும்ப பெறப்போகிற காரியங்களுக்காக முழுவதுமாக நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டே இருங்க சொல்ற. ஒருவேளை சிறு சிறு பாவங்கள் மீறுதல்கள் இருந்தாலும் கூட இங்க வசனத்தின்படி அவர் என்னதான் பண்றார் அப்படின்னு பார்க்கும் போது நம்முடைய பாவங்களை என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். இன்னொரு வசனம் கூட அதே அதிகாரத்துல 9 வசனம் படிங்க, அப்ப இந்த வசனத்தை எல்லாம் நம்ம சாதாரணமா படிச்சா நமக்கு அது ஒரு ஒரு அர்த்தம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியறது இல்ல. ஆனா இருந்த போதிலும் பாடத்துல வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கடந்து வரும் போது இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது இங்க சகோதரி இந்த வசனத்தை நம்ம கொடுக்கிறார். இந்த 3 வசனங்களை சொல்ற அங்க 7-8-9 3 வசனங்களை நம்ம பார்க்கும் போது முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கிற அந்த விஷயம், முழுமையாக அர்ப்பணிக்கிற விஷயம் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் கண்டிப்பாக என்ன பண்றாங்க, மன்னிக்கிறார் சொல்லி அங்க சொல்ற. நமக்கு பாவம் இல்லை என்போமால் கண்டிப்பா நம்மை நாமே மஞ்சிக்கிறலாக இப்ப இருக்கிற நிலைமை தான். நமக்கு வந்து பாவம் இல்ல, நான் மீறுதல்குள்ள இல்ல, என்னுடைய அப்பா இருக்காரு, என்னுடைய பிதா இருக்கிறார், உண்மைதான், நான் நீதிமான் தான், இன்னும் மிதமிஞ்சி நான் பரிசுத்தவான் தான். சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணும் போது என்னத்தான் நம்ம சொல்றோம்னா இன்னும் பாவம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது சொல்லாம ஒரு காரியத்தை சொல்லி வச்சிட்டு இருக்கோம், என்னன்னா எனக்கு பாவம் இல்ல, நான் பரிசுத்தவான். பரிசுத்தவான் என்ன அர்த்தங்க, பாவமே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப பாவம் இல்ல அப்படின்னு பொய் சொல்றோம், உண்மையாகவே பொய் சொல்றோம். அதுதான் அங்க வசனத்தை சொல்லும் போது நமக்கு வந்து பாவம் இல்லை என்போமானால் நம்ம நாம என்ன பண்றோம், அங்க வஞ்சிக்கிறவர்களாக சத்தியம். அப்புறம் எங்க போய் சத்தியம் இருக்கும், உண்மை உள்ள உண்மை இல்ல, பொய் பேசுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 9 வசனம் படிங்க, இப்பதான் சொல்றாரு, ஒருவேளை அந்த நிலைமையில இருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை நம்ம உண்மையாகவே அறிக்கிடும் போது இதுதான் சொல்றாரு, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சொல்றாரு. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதை தேடி கண்டுபிடிச்சு அதன் நிமித்தமாக அறிக்கையிடும் போது அதான் சொல்றான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சொல்றான், முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான அர்ப்பணிப்பு. இவ்விதமாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்ப தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அப்படி இருக்காரு, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா உள்ள நம்ம பொய் வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அவரு நமக்கு எப்படித்தான் இருப்பாருங்க, நம்ம பார்க்கும் போது அவரும் கூட ஒரு பொய்யாட்டா இருப்பாரு. என்னுடைய பிதா அப்படிங்கும் போது நிச்சயமா இல்லையா நமக்கு எப்படி இருக்கு, ஒரு பொய்யாட்டா தோணும். ஆனா உண்மையாகவே நம்ம வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நமக்கு மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு பாயிண்ட் அங்க சொல்லும் போது அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். இந்த பாயிண்ட் சொல்லும் போது எங்க பிரதர் என்ன சொல்றேன்னா, இந்த நீதியை தேடித்தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் சொல்றேன், இந்த நீதியை தேடித்தான் அங்க போயிட்டு இருக்கோம், தேவன் வச்சிட்டு இருக்கிற அந்த நீதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த நீதியின் மேலதான் பசி தாகம் நமக்கு அங்க வேணும்னு சொல்லி இந்த ஒரு 2வது நிலையை அவர் முடிக்கிறார். 3வது நிலை பார்க்கும் போது இந்த பசி இந்த தாகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா வளர்த்துக் கொள்ளணும் சொல்லி சொல்ற, வளர்த்துக் கொள்ளணும். ஓகே, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு தெரியுது எல்லா காரியங்களும் இருக்கு. முதல்ல பார்க்கும் போது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் போது அங்க நீதிமான் அப்படிங்கிற நிலைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணோம், வரணும், உண்மைதான், அதுக்கு வாஞ்சிக்கணும். 2வது விஷயம் பார்க்கும் போது அங்க முழுமையாக அர்ப்பணிக்கும். 3வது நிலை பார்க்கணும், இது அனுதினமும் வந்து நம்ம வந்து வளர்த்துக்கொள்ளும் எதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீதி மேல இருக்கிற பசியையும் இந்த தாகத்தையும் வளர்த்துக்கொண்டே இருக்கணும், அம்மா வளர்த்துக்கொண்டே இருக்கணும். திரும்பமாக அந்த எக்ஸாம்பிள் குழந்தையோட எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டோம்னா அது பால் சாப்பிடுது, அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குது, அது அழுகுது, திரும்பவும் என்ன பண்ணுது. இப்ப பெரியவங்க நம்ம எடுத்துக்கிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இருக்கிறோம், காலையில வந்து காலையிலேயே பிரியாணி கடிச்சிருந்து நம்ம சாப்பிட்டுறோம், மதியம் என்னதுங்க இன்னொரு வீட்டுல பிரியாணி தான், ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காது. 3வது வேலையை என்ன பண்ணுதுங்க, அருமையான சாப்பாடு தான் கிடைச்சிருக்கு. சோ இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், வயிறு கோளாறு இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம டாக்டர்கிட்ட போனோம், இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு பாட்டியோட வைத்தியம் நம்ம எடுக்கணும். என்ன சொல்றாருன்னா அந்த பசியின் மேல என்ன பண்ணும், பசியின் மேல ஒரு வாஞ்சி இருந்துகிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப பசிக்கணும், திரும்ப திரும்ப. என்ன அர்த்தங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப பசிக்குதா இல்லையா, தாகம் எடுக்குதா இல்லையா, உண்மைதான். ஏன் அப்படின்னா உண்மையாகவே வீட்டில இருந்தாலும் சரி வேலையே போனாலும் சரி ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சாப்பிட்டுட்டே படுத்து படுத்து நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா என்ன ஆகுங்க, பசி எடுக்கும் சாப்பிடுவோம், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பசியெல்லாம் என்ன ஆகுங்க கட்டாயிடும். அதுக்கு மேல வியாதிகள் தான் நமக்கு வரும். பிரியமானவர்களே, பசியை வளர்த்துக் கொள்ளுங்க சொல்றாரு. நீதியின் மேல பசியை வளர்த்துங்க, இது அப்படி கிடையாது. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, பசி வந்துகிட்டே இருக்கும். எப்படி பசி வரும் அதைத்தான் சொல்றாரு. அப்ப அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து அங்க சொல்லும் போது, ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்துல அவர் சொல்லும் போது சின்ன குழந்தைகளை பத்தி அவர் பேசிட்டு வர, ஒன்னுல இருந்து மூணு படிங்க. அப்ப பழைய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒழிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, புதுசா பிறக்கிற குழந்தைகள் போல இப்ப எதன் மேல வாஞ்சியா இருக்கணுங்களா? அப்ப திருவசனமாகிய களங்கம் இல்லாத, கொஞ்சம் கூட அங்க களங்கம் இல்ல, கொஞ்சம் கூட கலப்படம் இல்ல, அங்க தண்ணி கலக்கப்படல, பால் பவுடர் என்ன பண்ணலாங்க கலக்கப்படல. அப்ப ஒரு களங்கம் இல்லாத ஒரு பாலின் மேல ஒரு குழந்தை வாஞ்சியா இருக்கிறது போல, அதே போல திருவசனமாக இந்த பால் மேல நீங்க என்ன பண்ணுங்க, வாஞ்சியா இருங்க சொல்லி அங்க சொல்ற, வாஞ்சியா இருங்க. அப்ப அந்த பாலின் மேல திருவசனத்தின் மேல அந்த வசனத்துக்குள்ள அந்த சத்தியத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நீதியின் மேல அங்க பசியா இருக்கணும், தாகமா இருக்கணும், அதை பெற்றுக்கொள்வதற்கு அங்க வாஞ்சியா இருக்கணும். ஓகே, இது நல்ல பசிதான், அதை பெற்றுக்கொள்ளணும். ஆனா தொடர்ந்து இவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப திரும்பவும் அங்க வாஞ்சியா இருக்கணும். அப்ப ரெண்டுக்குமே, காலையில சாப்பிடுறதுக்கும் மதியம் வந்து பஸ் சாப்பிடுறதுக்கும் நடுவுல முக்கியமான ஒரு வேலை நடந்தே ஆகணும். அது என்னதுங்க, தூக்கமா வேலை செய்யணும். வேலைங்கிறது என்ன சொல்றாரு, கிரியைகள்ல காண்பீங்க சொல்றாரு. பெற்றுக்கொண்ட சத்தியத்தை, அறிந்து கொண்ட சத்தியத்தை உங்களுடைய கிரியைகள்ல காண்பீங்க சொல்றார், கிரியைகள் காண்பீங்க. அப்ப இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு போறோம் அப்படின்னா, இப்ப நீதியின் மேல பசி வேணும், தாகமா இருக்கும், இது முக்கியமான சத்தியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போறோம்னா இதை அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருக்கிறது, இது என்ன பண்ணும், நம்முடைய கிரியைகளை காண்பிக்கணும். கொஞ்சம் யோசனை கொஞ்சமாச்சு முயற்சி பண்ணும், அது தாகம்னா என்ன, பசினா என்ன. அல்ல, வீட்டுக்கு போயிட்டு இப்ப பசிக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பிடறதுக்கு முன்னாடி வேணும்னு ஒரு ஹாஃப் அன் அவர் போட்டு பாருங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி. அப்ப பசி எடுக்கும், சோ அதை உணர்ந்து பார்க்கணும், பிராக்டிஸ்ல கொண்டு வரணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். அப்ப அந்த பசியை நம்ம பார்க்கும் போது, ஓ இது போலதான் நீதியின் மலை எப்படி இருக்கும், நம்ம பசியா இருக்கணும். அப்ப வேக வேகமா வெளியே போகும்போது நடங்க, நல்ல வெயில நடங்க. அப்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணும் போது கொஞ்சம் தண்ணி குடிக்காம உட்காருங்க, ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க, தாகம் நம்முடைய தொண்டைய என்ன பண்ணும், காய வைக்கும், நம்முடைய நாக்கு வறண்டு போகும். அப்ப யோசனை பண்ணி பாத்துங்க, நீதியின் மேல நாம் ஒவ்வொருவரும் நான் எப்படி இருக்கணும், இவ்விதமா தான் தாகமா இருக்கணும். இதைத்தான் தாவீது அங்க சொன்னாரோ. சோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் பிராக்டிஸ்ல என்ன பண்ணணும், நம்முடைய லைஃப்ல கொண்டு வரணும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஃபீல் பண்ணி பார்க்கணும். இதுதான் சொல்றேன். இவ்விதமாக நம்முடைய கிரியைகளை நம்ம செய்யும் போது திரும்பவுமாக அதுக்கு என்ன மறுபடியும் என்ன பண்ணுங்க, பசிக்கும், திரும்பவுமாக அதன் மேல ஒரு தாகம் வரும், ஒரு வாஞ்சை வரும். அப்ப இன்னும் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்வோம், இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வோம். இந்த ஒரு பாயிண்ட் தான் அவர் சொல்லிக்கிட்டே வராரு. பிரியமானவர்கள், தொடர்ந்து வசனங்கள் நீங்க படிக்கலாம், அதே அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் வரைக்கும் படிச்சாச்சுங்களா? ஓகே, இவ்விதமாக சொல்லப்படும் போது இந்த ஒரு பசி தாகத்தை குறித்து அவர் சொல்ல, திரும்பமாக அந்த பசி தாகத்தை அங்க வளர்த்துக் கொள்கிற ஒரு நிலைக்குள்ளாக அங்க வரணும். அப்பதான் இன்னும் அதிகமாக நம்ம வந்து போஜனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், இன்னும் ருசிகரமான பதார்த்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பசி சாப்பிட்டாதான் அதோட ருசி என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியும் சொல்லுவாங்க, பசி சாப்பிட்டா ருசி நமக்கு தெரியும். அப்ப இவ்விதமாக தேவனுடைய காரியங்களை வந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையில ருசித்து பார்த்து அறிஞ்சு நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக நாம் இருக்கிறோம், அதை பருகக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். பெரியமானவர்கள், அப்ப இதெல்லாம் என்னது, களங்கமில்லாத ஞானப்பால், அது அந்த தேவனுடைய திருவசனம், இதெல்லாம் என்னது, சத்தியம்தான். இன்னும் குறிப்பா பார்க்கும் போது பால் யாருக்கு தான் கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு, அடிப்படை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற விஷயம். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இதை குறித்து என்ன சொல்றாரு, பாலை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, இன்னும் நீங்க பண்ண வேண்டாம், குழந்தைகள் மாதிரி பால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் சொல்றாரு. ஏன்னா இப்ப வளர்ந்துட்டீங்க, அப்ப திடமான ஆகாரம் சாப்பிடுறத வளர்த்து, நம்ம விளையாட்டா நம்ம வேடிக்கை நம்ம பிரதர்ஸ் கூட சொல்லுவாங்க, பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு. அப்ப அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணுங்க, வளர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி அவங்க சொல்றாரு. பிரியமானவர்களே, அந்த இடத்துல மட்டும் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லி வச்சிருந்த பாடத்தை முடிக்கணும்னா, இன்னும் பாலை சாப்பிடுறது, இன்னும் பாலை சாப்பிடுறது, பால் மாத்திரம் இப்ப சாப்பிடலீங்க, அதையும் என்ன பண்றோம், டைல்யூட் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம், அந்த நிலைமையில உன்ன உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன பண்றோம்னா, ரெண்டாவது ஸ்டேஜ்ல நாங்க தேவனுடைய புத்திரர்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது. அப்ப என்ன அந்த களங்கமில்லாத ஒரு ஞான பால் என்ன, அடிப்படை விசுவாசி கொடுக்கக்கூடிய பால் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, அந்த போதனைகள், அது என்ன போதனைகள், மூல உபதேசங்களை குறித்து அங்க பேசுகிறதா பார்க்கிறோம். மூல உபதேசங்கள் பேசிக் டாக்டரின்ஸ் உண்மைத்தான். இன்னைக்கு யாருக்கு பேசிக் டாக்டரின்ஸ் தெரியல கை தூக்குங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? யாருமே கை தூக்க மாட்டோம். என்ன பிரதர் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? எல்லாத்துக்கும் என்ன பண்றதுங்க? அடிப்படை சத்தியம் தெரியும், அடிப்படை சத்தியம் தெரியும், அடிப்படை விசுவாசிக்கு உண்டானதுதான் அடிப்படை சத்தியம். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த மூல உபதேசங்களை விட்டுட்டீங்க என்ன பண்ணுங்க? விட்டுட்டு அதை கடந்து வாங்க சொல்ற, கடந்து வாங்க சொல்ற. அதுதான் சொல்றது பெரியமானவர்களே, சத்தியங்கள். சத்தியம் என்பது நம்ம சொல்றோம் 53 கிளாஸ்ல இருக்குது, உண்மைத்தான் உண்மைத்தான். ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது நீதி, அது யாருக்குமே ஒன்னு தெரியுது. சோ அந்த நீதியை தேடி கண்டுபிடிக்கிறவர்களாக, அது கண்டுபிடிச்சவங்க அந்த நீதி விதமா இருக்கு, அதன் மேல எனக்கு ஒரு பசி வேணும், எனக்கு ஒரு தாகம் வேணும் அப்படிங்கிற இருக்கிற ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய மேஜையை அங்க வைக்கிறார், அவருடைய டைனிங் டேபிள் அங்க வைக்கிறார், அவங்களை திருப்தியாக்குறார். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அதை கடந்து வரணும். மூல உபதேசங்களை விட்டுட்டு நாம என்ன பண்றோம்? கடந்து வரணும். அதுக்காக அதை யோசனை பண்ணாம சொல்லாம இருக்கிறது இல்ல. ஒரு பக்கம் சொல்லணும், உண்மைத்தான் சொல்லணும். இதற்காக பல ஊருக்கு நம்ம போறதுதான் உண்மைத்தான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்துல உள்ள இருக்கிற நீதியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா? அதை தேடி அதை நாடி ஓடி போறோமா? அதன் மேல வாஞ்சை தாகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் போது அது நம்முடைய அந்த கேள்விக்கு நம்முடைய பதில் தான். அவங்களுக்கு பதில் அங்க பொருத்தமா இருக்கும் பார்க்கும். இவ்விதமாக மூன்று நிலைகளை அங்க சொல்ற, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான், அந்த மூன்று நிலையிலே கடந்து வர ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா, திரும்பவும் அந்த வசனம் படிக்கும் போது 5:6 இங்க பார்க்கும் போது, நீதியின் மேல் பசிதாகம் இருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து அவங்க பாக்கியவான்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க திருப்தி அடைவாங்க. இன்னொரு வகையில பாருங்க, ஏன் அவங்க பாக்கியவான்கள்னா, தேவனாலேயே அவங்க திருப்தி படம் போறாங்க. அப்ப தேவன் தன்னுடைய சமூகத்திற்கு வந்து தன்னுடைய தாகத்தை, தன்னுடைய ஏக்கத்தை, தன்னுடைய வாஞ்சியை அவங்க சொல்லும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, அவனுடைய பசியை அங்க போக்குறார், அவனுடைய தாகத்தை என்ன பண்றாரு அங்க போக்குறார், அவர்களை திருப்தியாக்குறாருன்னு கூட அங்க பார்க்கும். பெரிய மாணவர்களே, இந்த ஒரு 8 நிலைகள்ல பார்க்கும்போது 2 நிலைகள் மாத்திரம் அங்க பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான விஷயங்களை குறித்து அங்க பேசும். ஒன்று, நீங்க வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் அந்த ஜனங்களுடையது. யாருடையதுங்க? முதல்ல நம்ம பார்த்தோம் ஆவில் எலும்பு இருக்கிறவங்க. அப்புறம் அதே போல தேவனை தரிசிக்கிற இந்த ஜனங்கள், தேவனுடைய சமூகத்திற்கே போகக்கூடிய இந்த ஜனங்கள், அது கடைசி நிலை பாருங்க 8 நினைக்கிறேன். அப்ப தன்னுடைய இருதயத்துல சுத்தம் இருக்கிற ஜனங்கள் அங்க தேவனை அங்க என்ன பண்றாங்க? அங்க தரிசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த 2 நிலையும் அல்ல, இந்த 2 நிலைக்குள்ளாக போறவங்க பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள், அதே போல தேவனை தரிசிக்கக்கூடிய ஜனங்கள், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவங்களுக்கு முன்னான ஒரு நிலை எனத்துறீங்களா? இவங்க இந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிற நிலைக்கு முன்னான நிலை என்னன்னா, இந்த ஒரு நிலை தான் சொல்றாரு. இந்த நீதிமல பசிதாகம் இருந்தா தான் அந்த ஒரு நிலைக்கு அங்க கொண்டு போகப்படணும், கொண்டு போகப்படுவாங்க, உயர்த்தப்படுவாங்கன்னு சொல்லி பார்க்க. நீதியின் மேல பசிதாகமா இருக்கிற ஜனங்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பாக்கியவான்களா இருக்கிறாங்க. தேவன் தான் அவங்களை என்ன பண்றாருன்னா, திருப்தி படுத்துக்கிறாங்க, அவர்கள் திருப்தி ஆவார்கள் சொல்லி இங்க நமக்கு இந்த சத்தியம் போதிக்கப்படும். தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பார்கள்.
விரும்புகிறேன், மிக முக்கியமான காரியமாக இருக்குது.